بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க நிகழ்ச்சியில் ஒரு முஃமினது வாழ்வும் ஈமானிய இன்பமும் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே மையக்கரு என்னவென்று சொன்னால், எப்படி இந்த உலகம் இன்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு முன்னால் ஈமானிய சுவை எப்படி அறிந்து கொள்வது, ஈமானிய சுவை என்றால் என்ன, அதற்கு முன்னால் ஈமான் எந்த அளவுக்கு இருந்தால் போராட முடியும் என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை ஒரு பல வகையான கோணத்தில் ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபாவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துதல் மூமின்களுக்கு பயனளிக்கும். ஏற்கனவே தெரிந்த விஷயம், ஏற்கனவே விளங்கிய விஷயம், ஏற்கனவே நாங்கள் உணர்ந்த விஷயம், ஆனால் மனிதனை பொறுத்தவரைக்கும் பல பல வேலை பழுக்களாலும் பல பல சூழல் அமைப்புகளாலும் மனிதன் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டு மறந்திருப்பான். நம்ம ஞாபகப்படுத்தப்படுகிற நேரத்தில் அது நம்மளை கொஞ்சம் நாளைக்கு உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு அமையும். எனவே அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபாவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும். இந்த அடிப்படையில் ஒரு முஃமினது வாழ்வும் ஈமானிய இன்பமும் என்கின்ற இந்த தலைப்பு, அதாவது மூன்று விஷயங்களை உள்ளடக்கலாக நான் உங்களுக்கு மத்தியிலே விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். முதன் முதலாக அன்புள்ள சகோதரர்களே, அவைகளெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உலகத்துடைய ஒரு யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துடைய ஒரு யதார்த்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன யதார்த்த நிலை என்று சொன்னால், படித்தவர்கள் கூட, உணர்ந்தவர்கள் கூட, கற்றுத்தேர்ந்தவர்கள் கூட கவனமற்றிருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் தான் அது. படித்தவர்கள், தெரிந்தவர்கள், பெரும் பெரும் பணக்காரர்கள், உச்சகட்டத்தை அடைந்தவர்கள், சமுதாய ரீதியான எல்லா விதமான அறிவுள்ளவர்களும் மறந்துவிடக்கூடிய அல்லது கவனம் எடுக்காத ஒரு அம்சம்தான் இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு சில இடங்களில். அது என்ன அப்படி என்று சொன்னால், மனிதன் வாழ்க்கையை எப்படி திட்டமிடுகிறான் என்று சொன்னால், தனது அறிவுக்கு ஏற்பத்தான் தனது வாழ்க்கையை மனிதன் திட்டமிடுவதெல்லாம் தனது அறிவுக்கு ஏற்பதான். என்னதான் மற்றவர்கள் ஆலோசனை சொன்னாலும், மற்றவர்கள் அறிவுரைகள் வழங்கினாலும், அவனது அறிவு அதை எப்படி அதாவது உள்வாங்குகிறது என்பதை பொறுத்து தான் தன் வாழ்க்கை என்ன செய்யறான், தீர்மானிக்கிறான். திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை விஷயமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், எத்தனை பேர் ஆலோசனை சொன்னாலும் சரி, தனது அறிவுக்கு அது எப்படி படுகிறது என்பதை வைத்து தான் மனிதன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறான் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து வைத்திருக்கிறோம். எந்த விஷயமாக இருந்தால் நம்ம அப்படித்தான் என்ன செய்யறோம், தீர்மானிக்கிறோம். ஆனால் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், மனிதன் வாழ்க்கையை திட்டமிடுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், வருடக்கணக்கில் திட்டமிடுவான், மாதக்கணக்கில் திட்டமிடுவான், வாரம், நாள், மணித்தியாலம், இப்படி மனிதன் வாழ்க்கையை திட்டமிடலாம். பொதுவாக மனிதன் அப்படிதான், அடுத்த வருடம் வந்து நான் இப்படி செய்யணும்னு நினைச்சுக்கிறேன். மனிதரோட பொதுவான வார்த்தை, அடுத்த வருடம் வந்து நான் இப்படி செய்யணும்னு நினைச்சுக்கிறேன், இன்னும் 2 வருஷத்தில் இப்படி நான் ஒரு முடிவெடுக்கணும்னு நினைத்திருக்கிறேன். இது மனிதர்கள் சொல்லக்கூடிய அப்படின்னா வருட திட்டம், மனிதனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் வருடம். அல்லது நான் அடுத்த மாதம் இப்படி செய்யணும்னு நினைச்சுக்கிறேன், அடுத்த மாதத்துக்கு பிறகு இப்படி நடக்கும்னு நினைச்சுக்கிறேன், ஒவ்வொரு மாதம் இப்படி செய்யணும்னு நினைச்சுக்கிறேன், அம்மாத அடிப்படையில் திட்டமிடுவான். அடுத்தது வாரம், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இப்படி நடந்து கொள்ளணும்னு நினைச்சுக்கிறேன், அல்லது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இப்படி ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இப்படி கொடுக்கணும்னு நினைத்து, எல்லா விஷயங்களும் எடுத்துக்கொண்டு நீங்க நம்ம சிந்திக்கக்கூடிய கோணங்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், அறிந்தவர்கள், எல்லாரும் சிந்திக்கக்கூடியதுதான். நாள் கணக்கில் திட்டமிடுகின்றவர்கள் இருக்கிறார்கள், நாள் என்ற அடிப்படையில் டெய்லி இப்படி நம்ம செய்து கொள்ள வேண்டும் அப்படி திட்டமிடுகின்ற இருக்கிறார், மணித்தியாலம் அப்படி வைத்து திட்டமிடுகின்ற இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மாதங்களோ நாட்களோ வருடங்களோ மணித்தியாலங்களோ அல்ல மாற்றங்களை கொண்டு வருவது. மாற்றங்களை கொண்டு வருவது வருடங்களோ மாதங்களோ வாரங்களோ நாட்களோ மணித்தியாலங்களோ அல்ல, நிமிடங்கள் தான். உலகத்தில் பலவிதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய மிக முக்கியமான இடம் எது தெரியுமா, நிமிடம் தான். ஆனால் நிமிடத்தை கொண்டு யாரும் வாழ்க்கை என்ன செய்வதில்லை, திட்டமிடுவதில்லை. அதுவும் சொல்ல போனால், நிமிடத்திலேயே ஒரு மனிதன் திட்டமிட்டான்னு வைங்களே,
அந்த 5 நிமிடத்திற்கு ஒருக்க நான் இப்படி எல்லாம் செய்வேன் திட்டமிட்டாலும் அந்த நிமிடத்திலும் உள்வாங்கி நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் செகண்ட்கள் தான். ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறி போவதும், திட்டங்கள் மாறி போவதும், தோல்வி வெற்றியாகுவதும், வெற்றி தோல்வியாகுவதும், அது பெரிய ரிசல்ட்டை கொண்டு வரலாம், பெரிய நஷ்டத்தை கொண்டு வரலாம், பெரிய லாபத்தை கொண்டு வரலாம், ஒரு பெரும் குடும்ப பிறழ்வையே ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் மாறிய இடத்தை நீங்க நினைச்சீங்கன்னா அது செகண்ட் தான். ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய, ஒரு 5 செகண்ட்ல நடக்கக்கூடிய இடத்துல டோட்டல் திட்டம் என்ன செய்யுமாறு. ஒரு ஆக்சிடென்ட் என்பது வருடக்கணக்கான நிகழ்வு அல்ல, ஒரு செகண்ட் நிகழ்வு, ஒரு செகண்ட் நிகழ்வு டோட்டல் லைஃப் என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். இந்த இடத்தை நம்ம நிறைய பேர் புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் திட்டம், நம்ம திட்டம் எல்லாம் வைத்திருக்கிறது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆனால் அறிவு மனிதனிடத்தில் என்ன செய்ய இருக்க வேண்டும், எங்கே வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறது, எங்கே மாற்றம் உருகிறது, இந்த ஈமானிய இன்பம் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த ஒரு முன்னுரை உங்களுக்கு என்ன செய்கிறேன், பதிவு செய்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க, நம்ம போட்ட வருட திட்டம் ஒன்று அடிபட்டு போன இடத்துக்கு ஒரு நிமிஷம் தான் காரணமாக இருக்கும். நம்ம போட்ட மாத திட்டம் ஒன்று அடிபட்டு போன இடத்துக்கு ஒரு நிமிடம் தான் என்ன செஞ்சிக்கும், காரணமாக இருந்திருக்கு. ஒரு நிமிடத்துடைய நிகழ்வு, இன்னும் சொல்ல போனால் ஒரு செகண்டுடைய நிகழ்வு, ஒரு 5 செகண்டுடைய நிகழ்வு டோட்டல் முடிவை என்ன செய்யும், மாற்றிருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட எல்லா திட்டமும் இருக்கும், வருடத்துக்கு இப்படி, மாதத்துக்கு இப்படி, 10 வருடத்துக்கு இப்படி, 5 வருடத்துக்கு இப்படி, எல்லாமே இருக்கும். ஆனால் மாறுறது ஒரு செகண்ட் தான், 5 செகண்ட் தான், ஒரு நிமிடம் தான் அவனது வாழ்க்கையுடைய டோட்டல் மாற்றத்துக்கு காரணம். நீங்க அரசியல்ல இருந்து சாதாரண நமது அடுப்படி வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை நீங்க எடுத்து பாருங்க, டோட்டல் மாற்றங்களுக்கும் இதுதான் காரணமாயிருக்கும். உங்களோட தொழில், உங்களோட எதிர்காலம், உங்களோட படிப்பு, உங்கள் திருமணம், எல்லாம் மாறின இடங்களை நினைச்சு பாருங்க. நீங்க எல்லாம் உங்களோட லைஃப்ல எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. திட்டங்களை நம்ம பெருசா போட்டிருப்போம், மாற்றங்கள் செகண்ட்ல தான் நிகழ்ந்திருக்கும். அந்த ஒரு செகண்டுடைய மாற்றம் தான் எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சிருக்கும், தலைகீழாக மாற்றி இருக்கும் என்பதை நம்ம எல்லாம் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட் ஒரு குடும்பத்துடைய டோட்டல் வாழ்க்கை முறையை என்ன செஞ்சிருது, மாத்திரு. ஒரு விபத்து, விபத்துல கணவன் இறந்துடுறாரு, அந்த விபத்து அவன் போட்டிருந்த 2 வருட திட்டத்தை என்ன செஞ்சிடும், மாற்றிவிடும். இங்க இருந்து இந்த நாட்டில இருந்து உழைச்சி எல்லாம் முடிஞ்சு 2 வருடம் அல்லது 5 வருட உழைப்பை எடுத்துக்கண்டு வீட்டுக்கு போய் என்னென்னலாம் செய்யணும்னு போட்டிருப்பான். அதுக்கு ஒரு திட்டத்துக்கு ஒரு 1 வருடம் 2 வருடம் திட்டம் அவன் இருந்திருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் அவன் போக முடியாம இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். நம்ம வாழ்க்கை பாத்துக்கிறோம், நிறைய நடந்த உடனேயே டோட்டல் லைஃப் என்ன செஞ்சிடும், சேஞ்ச் ஆகி விடுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மனிதனுடைய அறிவு எவ்வளவுதான் வளர்ந்து விட்டாலும், மனிதனுடைய திட்டம் எவ்வளவுதான் வளர்ந்து விட்டாலும், இந்த ஒரு நிமிடத்துக்குள்ள என்ன நடக்கும் என்பதை நம்மளால இன்னும் தீர்மானிக்க முடியவில்லை. நம்மளால நமது அறிவு, நமது பெரிய இந்த கல்வி, நமது வளர்ச்சி, நமது பணம், நாம் அடைந்த இடங்கள் எல்லாம் இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு நிமிடத்துக்குள்ள என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த செகண்டுக்குள்ள அதாவது என்ன மாற்றங்களை அது உருவாக்கும் என்பதை நம்மளால் தீர்மானிக்க முடியவில்லை. அதை நம்ம கண்கூடாக என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த செய்தி என்ன சொல்கிறது, இந்த உலகத்திலே நம்மளை மிஞ்சிய ஒரு ஆற்றலை அல்லாஹூ தாலா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய விஷயத்தெல்லாம் அல்லாஹூ தாலா சொல்கின்ற பொழுது எப்படி சொல்றான், அதெல்லாம் ஆகு என்று சொன்னால் உடனே என்ன செய்துவிடும், ஆகிவிடும். அல்லாஹூ தாலா ஒரு விஷயத்தை, அதாவது ஆகு அப்படின்ற அல்லாஹூ தாலா ஒரு கட்டளை இட்டுவிட்டால் அந்த விஷயம் என்ன செய்துவிடும், ஆகிவிடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹூ தாலாவுடைய கட்டளையெல்லாம் ஒரு செகண்டுக்குள்ள, ஒரு மைக்ரோ செகண்ட், ஒரு நானோ செகண்டுக்குள்ள நடந்துவிடக்கூடிய அமைப்புல தான் அல்லாஹூ தாலா வைத்திருக்கிறான். அப்படி என்றால் ஒரு அறிவுள்ளவன் எப்படி செயல்படுவான், எல்லா விதமான அறிவும் இருக்குது, எல்லா விதமான நாலேஜும் அவனுக்கு இருக்குது, எல்லா விதமான பணமும் இருக்குது, அவர் அறிவுள்ளவன் எப்படி செயல்படுவான்னு சொன்னா, எனது டோட்டல் மாற்றமும் எங்கே தங்கி இருக்கிறதோ, எனது டோட்டல் மாற்றமும் எங்கே தங்கி இருக்கிறதோ அதுல தான் கூடுதலாக கவனம் எடுப்பான், அதுல தான் கூடுதலாக கவனம் எடுப்பான். இது நம்ம வாழ்க்கையில இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்படி கவனம் எடுக்கக்கூடிய ஒரு சில பகுதியில சொல்லி காட்டுறேன். நமது குழந்தை படித்து ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராக, ஒரு டாக்டராக, ஒரு நல்ல ஒரு கல்வித்தரத்தில் வரணும்னு ஒரு தந்தை நினைக்கிறார். நினைக்கிறாருன்னா அவனுடைய திட்டம் எத்தனை, 15 வருடம். அவ 15 வருடம். ஆனால் அவன் 15 வருடத்துக்கான மாற்றங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான், ஒரு செகண்ட்ல இருந்தான், ஒரு நாளில் இருந்தால் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், அந்த படிப்பிக்கிற முறை, அவன் எப்படி அவனுக்கு ஆரம்பத்தை என்ன கொடுக்கணும், முதலாவது ஏபிசிடி படிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறான். இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு ஏபிசிடிக்கு என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த ஏபிசிடியில் நாம் ஏற்படுத்துகிற மாற்றம் தான் அவன் டாக்டராக என்ன செய்யும் வரும், முதலாவது அவன் ஏபிசிடி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறான். டாக்டர் ஆகிறதுக்கு ஏபிசிடிக்கு என்ன சம்பந்தம், யாரும் என்ன செய்வதில்லை, நினைப்பது கிடையாது. அப்ப மனிதனே உணர்ந்திருக்கிறான், 15 வருட திட்டமாக இருந்தாலும் ஒரு செகண்டுடைய மாற்றத்துடைய அபிவிருத்தி தான் ஒருவனை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. மனிதன் உணர்ந்திருக்கிறான். அப்ப சில இடங்களில் நம்ம அதை கையாளுகிறோம், சில இடங்கள்ல நாங்கள் அவைகளை கையாளுகிறோம், தொழில் விஷயத்துல கையாளுறோம். எப்படி, இன்னொரு 5 வருஷத்துல எனது சம்பளம் ஒரு 5000 இருக்கும், 8000 இருக்கும். அப்ப அவன் 100 ரியால் செலரி கூட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு செகண்டே கவனமா என்ன செய்யறான், பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப வாழ்க்கையுடைய நீங்க இது உணர்ந்து கொள்ளணும். இந்த பகுதியை நன்றாக யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடம் உலகத்துடைய எல்லா விஷயங்களையும் மாற்றம் கொண்டு வரக்கூடிய இடம் ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிடம் தான் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஒரு நிமிடத்திலும் ஒரு செகண்டிலும் மாற்றம் எமது அறிவுக்கு உட்பட்டு ஏற்படுகிறதா, அறிவுக்கு உட்படாமல் ஏற்படுகிறதா, இதை நம்ம கேட்டுக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. எப்படி இந்த ஒரு நிமிடம் ஒரு செகண்டுடைய மாற்றம் என்பது நமது அறிவுக்கு உட்பட்டு ஏற்படுகிறதா உட்படாமல் ஏற்படுகிறதா என்று கேட்டால், அறிவுக்கு அது ஒரு பங்கு உண்டு, அறிவுக்கு அதுல ஒரு பங்கு உண்டு. ஆனால் அதையும் தாண்டி இறைவனது முடிவுக்கு தான் அதில் பங்கு அதிகம். இறைவனது முடிவுக்கு தான் அதில் பங்கு அதிகம். இறைவனுடைய, அதாவது மனிதனுடைய முயற்சிக்கு சம்பந்தப்படாமலும் இறைவனுடைய முடிவுகள் உண்டு. அதுதான் எல்லா விஷயத்துக்கும் பின்னால் உள்ளது, அதை நான் இங்க பேசல. மனிதனுடைய ஆற்றலுக்கு ஒரு பங்கு கொடுத்து அவன் அதுல ஃபெயிலியர் ஆகினா இறைவன் முடிவு எடுக்கிறது என்கின்ற அடிப்படையில் பங்கு எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்தில் மனிதனுக்கு அறிவுடைய பங்கு ஒரு அளவு உண்டு. இருந்திருந்தாலும் அறிவுடைய ஒரு விபத்து என்று எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால், அந்த ஒரு செகண்ட நடக்கக்கூடிய விபத்துக்கு அவனுக்கு அறிவுக்கு ஒரு பங்கு உண்டு. என்ன, அவன் கவனமாக அதை கொண்டு போயிருக்கணும், கவனமாக போறது, அந்த செகண்ட் அந்த விபத்திலிருந்து தப்புவதற்கு அவன் எல்லா விதமான சட்ட நடவடிக்கைகளை முறையாக எடுத்துக்கொள்வது ஒன்று உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கிறோம், சிலர் வந்து வீதியை கடப்பார்கள், நல்லா வலது பக்கம் பார்த்து இடது பக்கம் பார்த்து முடிஞ்சா பின்பக்கமும் பார்த்து எல்லா பக்கம் பார்த்து வீதியை கடப்பார்கள். அப்போ என்னது, ஆக்சிடென்ட் நடக்காது. இன்னும் சில நேரங்களில் அப்படி பார்த்து தான் கடந்திருப்பார்கள். ஆனா ஒரு செகண்ட் என்ன செஞ்சிருக்கும், வாகனம் என்ன செய்யும், நமக்கு முன்னால கிராஸ் பண்ணி போகும், அல்லாஹ் காப்பாத்தினான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அறிவு வேலை செய்யல, அந்த இடத்துல என்ன செய்யல, அறிவு வேலை செய்யல, அஜல் உனக்கு இருக்கேன்னு அர்த்தம். அந்த ஒரு செகண்ட் தான் உனக்கு டோட்டல் லைஃபும் மாறி இருக்கக்கூடிய ஒரு செகண்ட். நம்ம கண்டிருக்க மாட்டோம், ஒரு வாகனம் நிறுத்திருப்போம், அங்கே வாகனம் இல்லையே நம்ம நினைச்சிருப்போம், அதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு வாகனம் முன்னால கிராஸ் பண்ணி போன அந்த செகண்ட்ல நமக்கு என்ன உணர்வோம்னா, அதே வேலையை தான் செஞ்சோம், அதுக்கு முன்னாலே அதே வேலையை தான் செஞ்சோம், அந்த நிமிடம் அந்த வேலையை தான் செஞ்சோம். ஆனா என்ன செய்ய முடியல, எங்கட அறிவு அதுக்குள்ள சம்பந்தப்படவில்லை. அல்லாஹு தாலா அந்த இடத்துல என்ன செஞ்சான், காப்பாற்றினான். இதே அல்லாஹு தாலா ஒன்றுமே இல்லை என்று உங்களுக்கு ஒரு வேற உணர்வை தந்து, ஒரு போனை கையில தந்து வேறொரு விஷயம் பேசிக்கொண்டு போயிருக்கு, அந்த செகண்ட்ல என்ன செஞ்சிருப்போம், நம்ம போயிருப்போம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, இந்த ஒரு செகண்ட் சில நிகழ்வுகளுக்கு அறிவு சம்பந்தம் இருக்குதான், அறிவு சம்பந்தப்படாமல் நடக்கக்கூடியவைகள் தான் அதிகம். ஒருத்தர் வந்து எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அழகான ஒரு கடையை திறந்து பெரிய விளம்பரம் எல்லாம் பண்ணி கடையை மினுமினுப்பா வச்சுக்கிறான், அதுக்கு பக்கத்துலயே அதே லெவல்ல ஒருத்தர் கடையை வச்சுக்கிறான்னு வைங்களேன், அதே லெவல்ல ஒரு பெரிய கடைன்னு வச்சுக்கலாம், பார்த்தா கடன் அழகா தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில பாத்திருக்கிறோம், பெரிய பர்சேசிங் பண்ணுவதற்கு ஒரு பெரிய வாகனத்துல வந்து ஒருத்தர் நிப்பாரு, வாசல் அங்க காலை வச்சு அவர் 100,000 பர்சேசிங் வந்தவங்களே அங்க வச்சுட்டு, சரி இதுக்கு வானான்னு அங்க என்ன செஞ்சிருவாரு, போயிருவாரு. கண்டிருக்கிறமா இல்லையா, இந்த கடைக்கு வேணா அடுத்த ஷாப்புக்கு போயிருவோம். இந்த ஒரு செகண்ட்ல 100,000 எல்லாம் என்ன செஞ்சா, யாருக்கு மாத்தி விட்டான், அடுத்த ஷாப்புக்கு மாத்தி விட்டான். ஒரு செகண்ட், ஒரு செகண்ட்ல மாத்தி விட்டான். அப்ப இதுல பலருடைய சப்ஜெக்ட் சம்பந்தப்படுது, அந்த கடையில உள்ளவண்ட சப்ஜெக்ட், இவனது திட்டம், இவனது சிந்தனை, எல்லா முடிவுகளும் சம்பந்தப்படுது. இப்ப நீங்க என்ன நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் இதை சொல்ல வருவதற்கான காரணம், எவ்வளவுதான் மனிதன் வாழ்க்கையை திட்டமிட்டாலும், திட்டமிட வேண்டும், அதுக்காக சிந்திக்க வேண்டும், அதற்கான ஐடியாக்களை எடுக்கணும், அப்படித்தான் வாழ்க்கையை கொண்டு போகணும், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் அந்த திட்டமிட்ட அத்தனையையும் தலைகீழாக பிரட்டுவது ஒரு நிமிடத்துல தான் என்ன செஞ்சுக்குது, அடங்கி இருக்கிறது, ஒரு செகண்ட்ல தான் அடங்கி இருக்குது. இந்த ஒரு செகண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அறிவுடைய பங்கு கொஞ்சம், இறைவனுடைய முடிவுகள் தான் என்னது அந்த இடத்துல அதிகம் என்பதை நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் புத்தியுள்ள ஒரு மனிதன் எப்படி இருப்பான் சொல்லுங்க, எவ்வளவுதான் ஒருத்தன் பேசிவிட்டாலும் அறிவுள்ளவனுடைய பார்வை அதுல வித்தியாசமா இருக்கும். சரியான அறிவுள்ளவன், இறைவன் தான் இந்த விஷயத்தில் நமது வாழ்க்கையுடைய எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறான், அது ஒரு செகண்டோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்கின்ற அறிவு ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் முழுமையாக யாரை நம்பி வாழ்வான், இறைவனுடைய விஷயத்துல தான் நம்பி என்ன செய்ய வாழ்வான். அதனாலதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த அழகான வழிமுறைகள் என்ன, இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கோங்க, எதை செய்தாலும் இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க, அல்லாஹ் நாடினால். ஏன், உட திட்டம் ஒரு பக்கம், மாற்றம் ஒரு செகண்ட், அதனால இன்ஷா அல்லாஹ் சொல்லு. நடந்து முடிஞ்சிட்டா அங்கே அறிவை நம்பிடுவானா, மாஷா அல்லாஹ்னு சொல்லிக்கோங்க, அல்லாஹு தஆலா நாடிட்டான். மாற்றமாக நடந்துட்டா கத்தர் அல்லாஹு வ மாஷா அஃஅலன்னு சொல்லிக்கோங்க, பெரும் சோகமாகிட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லிக்கோங்க. காரணம், உங்களோட முழுமையான மாற்றமும் அந்த 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 இடத்துல தான் இறைவன் என்ன செய்ய உங்களுக்கு வாய்ப்பு தந்தது, அந்த டோட்டல் வாய்ப்புக்குள்ளதான் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த ஒரு செகண்டுடைய வாய்ப்பு இருக்குதே, அதுக்குள்ள நமது வாழ்க்கையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் அறிவு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். சகோதரர்களே, இந்த இடம் இருக்கிறதே நிறைய பேர் பிறண்டு விடக்கூடிய இடம். இந்த அறிவில்லாததுனால என்ன நடக்கும்? இப்ப அல்லாஹு தஆலா அதாவது மூமின்களுடைய விஷயத்தை சொல்கிற நேரத்தில் அஹ்சாபுடைய யுத்தம், இந்த இடம் தான் நீங்க ஈமானிய சுவை என்பதை நம்மளாக புரிந்து கொள்வதற்கான ஒரு திறவுகோள். அஹ்சாப் யுத்தம், அஹ்சாப் யுத்தத்துடைய பார்வை என்ன சொன்னால், டோட்டல் அதாவது குஃபார்களும் நிறை நிராகரிப்பாளர்களும் மதீனாவை சுட்டிட்டாங்க, சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு பொதுவான ஒரு பார்வையில நமது திட்டம், நமது சிந்தனை என்ன சொல்லும் என்றால் அழிவுதான். இதோட நம்ம முடிஞ்சது. ஏன்னா நமது வளங்கள் குறைவு, நமது ஆள்பலம் குறைவு, நமது எதிர்ப்புடைய அந்த சூழல் அதனுடைய பலம் குறைவு, அங்கே கிரௌட் அதிகமாக இருக்கிறது, ஆயுதங்கள் அதிகம், அப்ப அழிவு தான். இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றோம், வைதிய கூலுல் முனாஃபிகூன் வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், நயவஞ்சகர்களும் எவர்களது உள்ளத்திலே நோய் இருந்ததோ அவர்களும் அந்த பிரச்சனையை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க தெரியுமா, மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு ஏமாற்றத்தையே வாக்களித்து இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்து இருக்கிறார்கள், மார்க்கத்தை ஏற்றால் வெற்றி என்றார்கள், சுவர்க்கம் என்றார்கள், உயர்வு என்றார்கள், உலகம் உங்களோட காலுக்கு வரும் என்றாங்க. ஆனா இங்க பார்த்தா மரணம், அழிவு, கைசேதம், அற்பமான வாழ்க்கை கூட எங்களுக்கு கிடைக்காம போற நிலைமை. யார் சொன்னாங்க? முனாஃபிகூன்கள். வைத யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதும் மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. ஆனா அல்லாஹு தஆலா சொல்ற மூமின்களை பற்றி சொல்ற நேரத்தில் ஒரே சிச்சுவேஷன், மூமின்களை பற்றி சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், லம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்சாப, ஈமான் கொண்டவர்கள் இந்த இந்த சுற்றி வளைக்கப்பட்ட அந்த குழுவின் சுற்றி வளைத்த அந்த குழுவினரை கண்டபொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு அளித்த வாக்கு, இதுதான் அல்லாஹ்வும் வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, உயர்வு என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, சொர்க்கம் என்று சொன்னானே, உங்களோட வாழ்க்கையில நிம்மதி என்று சொன்னானே, உலகமே காலை கீழே வரும் என்று சொன்னானே, அதுதான் இது. பாருங்க, ஒரே சிச்சுவேஷன், மோமின்களுடைய வார்த்தை வேற, முனாஃபிக்களுடைய வார்த்தை வேறு. முனாஃபிக்கங்க சொல்றாங்க அழிவிதோட முடிஞ்சது, அல்லாஹ் ரசூல் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி, அதே சிச்சுவேஷன் தான் மோமின்கள் சொல்கிறார்கள், ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை உரைத்து விட்டார்கள், வமா ஸாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, அந்த சூழல் அவர்களுக்கு ஈமானையும் இறைவன் பக்கம் கட்டுப்படுத்துதலையும் இன்னும் அதிகரித்தது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரே சிச்சுவேஷன்ல ஒருவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கிறது, இன்னொருடைய பார்வை வேற மாதிரி இருக்கிறது. இதுதான் ஈமானும் எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்றம், இந்த இடம்தான் ஈமான் எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான மாற்றம் இது. இப்ப மறுமை நாளோட இன்னொரு சிச்சுவேஷன் நான் உதாரணம் சொல்றேன், இதை புரிந்து கொள்வதற்காக. வாழ்க்கையுடைய மாற்றங்கள் எங்கெங்கெல்லாம் நிகழும் என்பதை ஈமானோடு பார்க்கிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பார்வையே வேறு, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேறு மாதிரியான சிந்தனை அதனுடைய பார்வை வேறு. மறுமையில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாளை பார்த்து நம்ம கொஞ்ச நாள் தான் தங்கியிருப்போம், பெரிதாக உலகத்தில் தங்கியிருக்க மாட்டோம் என்று காவிர்கள் சொல்லுவார்கள். ஆனால் மூமின்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, அந்த மறுமை நாளை பார்த்தவுடன் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றானே, வகால் அல்லதீன ஊதுல் ஈமான் ஊதுல் இல்ம வல் ஈமான், இல்மையும் அறிவையும் அறிவும் ஈமானும் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த மறுமை நாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஹாதா யௌமுல் பஅஸ், இதான் மறுமை நாள், இதான் மறுமை நாள், இந்த மறுமை நாள் ஏற்கனவே உங்களுக்கு என்னது வாக்களிக்கப்பட்டிருந்த நாள் இதுதான் என்று இவர்கள் சொல்வார்கள். நான் என்ன கேட்கிறேன்டா, இருவரும் எழும்பி இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாருமே கபர்லேருந்து எழும்பினவங்க தான், எல்லாருக்கும் ஒரே மனநிலை தான், ஆனா இவங்க தங்களோட கடந்த வாழ்க்கையை உடனடியாக ரிவர்ஸ் பண்ணி இந்த அறிவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க வெறும் கபர்ல இருந்து இந்த மறுமையை மறந்து வாழ்ந்ததல்ல, அவங்க அறிவோட இருந்தாங்க, ஈமானோடு இருந்தாங்க, மரணித்தார்கள், அவங்களுக்கு இப்ப விளங்கிட்டு நம்ம கொஞ்சம் தங்கின மாதிரி தான் அவங்களுக்கும் விளங்குது, எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் தங்கின மாதிரி தான் விளங்குது, ஆனா இவங்க அறிவிட்டாங்கன்னு என்ன செய்து வேலை செய்து இல்லை, இது வந்து என்னது மறுமை நாள், நம்ம மிச்ச நாள் தங்கிட்டு தான் என்ன செய்திருக்கிறோம் வந்திருக்கிறோம், எங்களுக்கு உலகம் அப்படிதான் படும். அல்லாஹ் தஆலா சொல்றான், கொஞ்சம் சஅத்தமின நகார், பகல்ல கொஞ்சம் இருந்த மாதிரி தான் உலக ஒரு வாழ்க்கை படும், ஆனா இது மறுமை நாள் அப்படி என்று சொல்லி உடனே அவங்க ரீகால் பண்ணி என்ன செய்தார்கள், தங்களை சுதாகரித்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அறிவுள்ளவர்களுடைய பார்வை ஈமான் உள்ளவருடைய பார்வை இந்த உலகத்தை திட்டமிடுவதில் வேறு மாதிரி இருக்கும். காரூனுடைய அந்த சொத்து செல்வம் வசதி உலகத்தில் எந்த மனிதன் விரும்புவான், அது எங்களுக்கு இருக்கணும், எந்த மனிதனும் விரும்புவான் அப்படிப்பட்ட வசதியில் நான் இருக்கணும் அப்படின்னு. காரூனுடைய வசதிக்கு என்ன உதாரணம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுடைய அந்த அதாவது அந்த வசதி பொருளாதாரம் அடைக்கு வைத்து அடை சேமித்து வைக்கப்பட்ட இடங்களுடைய கீ இது, அதை சுமப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் இருந்தது. அந்த கீயை சுமப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் இருந்தது. அவ எப்படி இருக்கும்? அதனால நிறைய மக்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, அவருக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்கல, அந்த மாதிரி இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அறிவுள்ளவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த வசதியை மறுக்கல அவங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இதை விட மறுமையுடைய ஃபாயிதா தான் என்னது எங்களுக்கு நல்லது, மறுமையுடைய இதுதான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா காரூனுக்கு ஒரு உபதேசம் செஞ்சான். என்ன செஞ்சா, அதாவது அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக் வலா தன்ஸ நஸீபக மின துன்யா. அல்லாஹ் உனக்கு எவ்வளவு நலவு செஞ்சானோ அது மாதிரி நீ உலகத்துக்கு என்ன செய், நலவு செய், நல்ல நல்லாக நடந்துக்கோ மக்களோட. அதே நேரம் உன் பங்கையும் மறந்துடாது, நீனும் அனுபவி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனா காரூன் என்ன செஞ்சா, பெருமை அடிச்சான். அது ஏற்றுக்கல்ல. காரூன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்? பனு இஸ்ரவேல், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா அல்லாஹு தஆலா அந்த காரூனை நிலத்துக்குள்ள விழுங்க வச்சு அழிச்சான செய்தியை பார்க்கிறோம். உடனே ஆசைப்பட்டவங்கள எந்த முடிவுக்கு வந்தாங்க தெரியுமா? உடனே இந்த அறிவுள்ளவர்கள் என்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த முடிவுக்கு வந்தாங்க. அதாவது அறிவுள்ளவர்களும் ஈமான் உள்ளவர்களும் ரிசல்ட்டை வைத்து முடிவெடுக்க மாட்டார்கள். ரிசல்ட் வர முந்திய இதுதான் ரிசல்ட் என்பதை உணர்ந்து இருப்பார்கள். எப்படி ரிசல்ட் வர முந்திய இதுதான் முடிவு என்பதை அவங்க நேரத்தோட என்ன செய்வாங்க, உணர்ந்து கொள்வார்கள். இதுதான் வரப்போகிறது, எதன் காரணமாக இது ஏற்படுகிறது, இதுதான் மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைக்கு நம்ம போகாமலும் இந்த நிலைக்கு நம்ம அதை ஆகிவிடாமலும் ஈமானிய நிலைக்கு நம்ம போவதற்கும் என்ன வழி, இதுதான் இந்த இந்த தலைப்புடைய முழுமையான உள்ளர்த்தம். அதுதான் இந்த உலகத்தில் மட்டும் சகோதரர்களே, இந்த பகுதி நம்மளுக்கு சரியாக தெளிவாக விளங்கினால் உலகம் ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி பார்க்கும், உங்களோட ஈமானும் இல்மும் இன்னொரு வகையில் பார்க்கும். உலகம் ஒரு மாதிரி பார்க்கும், உங்களோட ஈமான இல்மு என்ன செய்யும், இன்னொரு வகையில் இந்த உலகத்தை என்ன செய்யும், பார்க்கும். அது நம்மளுக்கு அல்லாஹு தஆலா தந்துட்டான்னு சொன்னா இந்த உலகமே காலடியில் வந்த மாதிரி தான். அது அல்லாஹு தஆலா தந்துட்டான்னு வைங்களே, அந்த நாலேஜ் அல்லாஹு தஆலா அலா ஹசபில் இல்ம் அலா ஹசபில் ஈமான், ஈமானுக்கு ஏற்ப இல்முக்கு ஏற்ப தான் அதை தருவான். ஈமானுக்கு ஏற்ப ஈமானுக்கு ஏற்ப தான் அல்லாஹு தஆலா தருவான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு வந்து எங்களே மாதிரி அல்ல, அதிகமானது. அதனால ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அலம் லதஹிக்தும் கலீலன் வலபகைதும் கதீரா. நான் அறிந்தவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் அதிகமாக அழுதிருப்பீர்கள், குறைவாக சிரித்திருப்பீர்கள். ஆனா உங்களுக்கு அந்த அறிவு என்னது இல்லை, உங்களுக்கு அந்த அறிவு இல்லை. அறிவு இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே, எல்லா இடத்துலயும் அப்படி போலீஸ் பண்ணப்பட்டு மின்னிக்கின்றிருக்காது. அதை வந்து ஆசைகள் சூழ்ந்து கொள்ளும், அறியாமைகள் சூழ்ந்து கொள்ளும், தேவைகள் சூழ்ந்து கொள்ளும். ஆனா இப்ப உதாரணம், ஒரு மறுமை சம்பந்தமான பயானம் கேட்கறீங்க, ஒரு மரணம் சம்பந்தமான பயானம் கேட்கறீங்க. மரணம் சம்பந்தமான பயானம் கேட்கறதுல என்ன நடக்குது, மரணத்துடைய யதார்த்தமான விஷயங்களை கேட்டுக்கொண்டு வரோம். கேட்டுக்கொண்டு வர 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 உலகம் என்ன செய்யும், எங்களுக்கு முடிச்சிடணும்ப்பா, கூடாதப்பா, விட்டுறணுமாப்பா அப்படின்லாம் நினைவு என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். இங்க விட்டு விலகி போன உடனேயே மற்ற விஷயங்களை அனுபவித்த உடனேயே மற்ற விஷயங்களை பார்த்த உடனேயே நம்மளோட உள்ள என்ன செஞ்சிடும், போய் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, அதுக்குரிய ஒரு கூர்மை ஒன்று இருக்குது, அதுக்குரிய ஒரு மொட்டைத்தன்மை ஒன்று இருக்கிறது. அதை தீட்டுவதும் தீட்டாதும் இந்த சூழல்கள் தான், இந்த சூழல்கள் தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்ற அந்த செகண்ட், திட்டங்கள் எல்லாம் தலைகளாக மாறக்கூடிய அந்த செகண்ட், இதை சரியான முறையில் உணரக்கூடியவர்களாகவும் தவறான முறையில் உணராதவர்களாகவும் மாறுவதற்கான வழிதான் இந்த ஈமானிய சுவை. அந்த ஈமானிய சுவை என்று ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அது வந்து பேசுகின்ற பொழுது எனக்கும் அது விளங்கும், கேட்கின்ற பொழுது உங்களுக்கும் அது விளங்கும், லைஃப்ல வராது. லைஃப்ல என்ன செய்யாது, அது வராது. லைஃப்ல வருவதென்றால் அவனோட லைஃப் அப்படி இருக்கும், அவனோட வாழ்க்கை என்ன செய்யும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அது முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருந்த அந்தஸ்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க, இந்த உலகத்திலேயே ஒரு நெருக்கமான மனிதன் தான் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்ம அல்லாஹ்வை என்னத்துக்காக நெருங்க நினைக்கிறோமோ அதுக்காக ரசூலுல்லாஹ் நெருங்கல, அதான் ஸ்பெஷல். என்ன, நம்ம அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் நெருக்கமாக இருந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா அல்லாஹ்ட்ட என்ன கேட்டிப்ப தெரியுமா, யார நல்ல மாளிகையை தா, சிலரிய கூட்டிடு, நல்ல ஒரு வாழ்க்கையை தந்துரு, நல்ல சூழலை தந்துரு, நல்ல வசதியா என்ன செய்யணும் வாழணும், இதைத்தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தாங்க, மிச்சம் ஏழையா இருந்தாங்க, மிச்சம் கஷ்டத்துல இருந்தாங்க, மிச்சம் வறுமையில இருந்தாங்க. அல்லாஹ்வே கேட்கிறான் உங்களுக்கு மக்காவுடைய அதாவது பத்ஹா என்ற இடத்தை தங்கமாக்கி தரவாண்டு ரசூல்லாங்க வாணான்ட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாணான்ட்டான். அப்படின்னு என்ன, அவங்க அந்த இடத்துக்கு போனதற்கான காரணம், அந்த நெருக்கத்துக்கான காரணமும் அவர்கள் இந்த உலகத்தை சரியா புரிஞ்சிட்டாங்க. சரியா புரிந்த ஒருவருடைய சிந்தனை அப்படித்தான் என்ன செய்யும், இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுவைக்கு வழிகாட்டுகிறார்கள். இன்னொன்றையும் புரிந்து கொள்ளணும், அது சுவையை சொல்ல முன்னால முதலாளி நம்மளுக்கு சுவையை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்திடணும். நான் இது ஒரு ஈமானிய சுவை என்பதுக்காக சொன்னேன், சுவை என்றா என்ன அப்படின்னு விளங்கணும். நாக்கு உணரக்கூடிய டேஸ்ட் ஒன்று இருக்குது, நாக்கு உணரக்கூடிய டேஸ்ட். இந்த நாக்கு உணர்ந்த டேஸ்ட்டை மனசு ஞாபகம் வச்சுட்டிருக்கிறது ஒன்று இருக்குது. உதாரணம், நீங்கள் உலகத்திலே பார்க்க நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருப்போம், அதை பசி நேரத்தில் அந்த சாப்பாடை கற்பனை பண்ணீங்கன்னு சொன்னால் சாப்பாடு ரியலாக அடிக்கக்கூடிய வாசம் மூக்குக்கு அடிக்கும். சாப்பாடு ரியலாக அந்த நம்ம சாப்பிட்டா ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை என்ன செய்யும், ஏற்படும். நம்மளுக்கு உமிழ்நீரை என்ன செய்யும், சுரக்கும். ஆனால் சாப்பிடலை, ஆனால் சாப்பிடலை அந்த கற்பனை நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு டேஸ்ட்டை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இந்த டேஸ்ட் உண்டு, ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இந்த டேஸ்ட் என்பது உண்டு. அந்த டேஸ்ட் வந்து இலகுவாக மனசை விட்டு போகாதல்ல, அப்படித்தான் வச்சுக்கிறான். நம்ம அதுக்கு நல்ல உதாரணம் இளைஞர்கள், நல்ல உதாரணம் இளைஞர்கள். இந்த நாட்டுடைய அந்த சூழல் அல்லாஹு தஆலா காப்பாத்தினதுனால நம்ம நாடுகளெல்லாம் பார்க்குறோம், காதல் ஏற்பட்ட இளைஞர்கள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவன் வந்து இங்கே வந்துருவான், திருந்தி இருப்பான், தொழுது நல்லவனாக மாறி இருப்பான், எல்லா ஃபித்னாலேருந்து காப்பாற்றப்பட்டிருப்பான். ஆனால் அந்த சப்ஜெக்டை ஆரம்பிச்சு விட்டான்னு நம்மளே, அது சரி உங்களோட அந்த கடந்த காலத்தை பற்றி சொல்லுங்கன்னா அவ்வளோதான். ஒரு மூணு அவர் நாலு அவருக்கு என்ன செய்வான், அது எப்படி நடந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எப்படி தெரியுமா, அது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ்லேயே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு இன்னும் உள்ளுக்கு போயிடுவான். அதுக்குள்ளே அடைய இருக்க பத்து இன்சிடென்ட், அதில் முதலாவதுல இதுக்குள்ளே போனால் எப்போ இது முடியும், அவனுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் அது. ஏன்னா அவனுக்குள்ள டேஸ்ட்ல அவன் என்ன செய்வான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இல்லையே, நம்ம வேற சப்ஜெக்ட்ல இருந்துட்டு போவோம். அநியாயத்தை கேட்டவன் என்ன செய்வோம், நம்ம அங்கே நிற்போம். ஆனால் அந்த டேஸ்ட் இருக்கிறதே அது வந்து அவர் தனி அது தனிப்பட்ட ரீதியாக தனித்துவமாக அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவன் அதை சொல்லி திருப்பி மீட்டி அதை சொல்லி முடியக்குள்ள அவனுக்கு மனசு என்ன செய்யுது, ஒரு என்னத்தையோ சாப்பிட்ட ஒரு உணர்வு, எதையோ ஒரு முடித்த உணர்வு அவனுக்கு என்ன செய்யுது ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் அந்த அந்த மாதிரியான இளைஞர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, யாரை விரும்புகிறாளோ அவன், யாரை விரும்பினாவோ யாரை விரும்புகிறாளோ இவனுக்கு அந்த நிறம் என்ன செய்யாது, இவன் விரும்புகிற நிறத்தை விட இவன் யாரை விரும்புகிறானோ அவங்களோட நிறம் தான் மிச்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கருப்பு தான் விருப்பம் பண்ணுவீங்க, வெள்ளை தான் விருப்பம் பண்ணுவீங்க, இவருக்கு என்ன செய்யும், இவருக்கு பிடிச்ச நிறமெல்லாம் ஒரு மரியாதை வைக்காது. அந்த நிறம் தான் நம்மளுக்கு என்னது விருப்பம். இவருடைய ஊரை விட எந்த ஊர் விருப்பமாக இருக்கும், இவர் யாரை விரும்புகிறாரோ அந்த ஊர் தான் இவருக்கு மிகவும் விருப்பமாக இருக்கும். இவர் இவருடைய புக்கை விட அவர் எந்த புக்கு விரும்புகிறாரோ அதான் இவருக்கு விருப்பமாக இருக்கும். ஆணுக்கு ஆணுக்கு இடையில் ஒரு நட்பு ஏற்பட்டாலும் சரி, ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில நட்பு ஏற்பட்டாலும் சரி, அதனால தான் சொல்லுவாங்க பெற்றோர்கள், இவர் நான் சொன்னால் கேட்க மாட்டான், நீ சொன்னால் கேட்பான் சொல்லிடுங்க. ஏன் அர்த்தம் என்ன அர்த்தம் இருக்கு, நட்பு என்று ஏற்பட்டுட்டால் இவன் சொன்னதை நம்ம தட்டக்கூடாது என்கிற மனநில டேஸ்ட் ஒன்றை உண்டாக்கிறது. அதனால அரபுல ஒரு கவிதை சொல்வார்கள், இன்னல் முஹிப்பல் இம யுஹிப்பு முதியூ, யார் யாருக்கு வழிபடுகிறாரோ அது யார் யாரை விரும்புகிறாரோ அவருக்கு இவன் வழிபட்டவனாக தான் இருப்பான். விரும்பிட்டா வழிபட்டுருவோம், விரும்பிட்டா வழிபட்டு விடுவோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றாய், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், நீங்க அல்லாஹ் விரும்புறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, விருப்பம் உங்களுக்கு இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்றான். அல்லாஹ் உண்மையிலே நீங்க அல்லாஹ் விரும்புறீங்களாக இருந்தா ஃபாலோ பண்ணுவீர்கள், இறைவன் சொல்றதை கேட்பீங்க. விருப்பம் இல்லைன்றா வெறுப்பா தான் இருக்கும், சொல்றது எல்லாமே வெறுப்பா இருக்கும். விருப்பம் இருந்தா அறியாமையை சொன்னால் அவன் என்ன செஞ்சிருவான், ஏற்றுக்கொள்வான். அப்ப அன்புள்ள சகோதரர், இந்த டேஸ்ட் நம்ம உணர்ந்திருக்கிறோம், இந்த டேஸ்ட் இருக்கிறதே இதுதான் ஒரு மனிதனுக்கு அதாவது சிந்தனையில உருவாகக்கூடிய கற்பனையில உருவாகக்கூடிய அந்த ஒரு உணர்வு. இது ஈமானுக்கும் உண்டு, இந்த டேஸ்ட் இருக்கிறதே இது ஈமானுக்கும் உண்டு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரிலே 16வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தலாசும் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன வஜத ஹலாவத்தல் ஈமான், யாரிடத்தில் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிறதோ அவர் ஈமானிய சுவையை அறிந்து கொள்வார். ஹலாவத்தல் ஈமான், ஹல்வா, ஹல்வா தெரியுதா நம்மளுக்கு, அந்த ஹல்வா அதனுடைய டேஸ்டே என்ன செய்வான், உணர்ந்து கொள்வான். தலாசும் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், அது இருந்தால் ஈமானிய சுவையை அறிஞ்சு கொள்வான். ஈமானிய சுவை இருந்தால் என்ன, உலக வாழ்க்கையை நம்ம சரியாக என்ன செய்வோம் பார்ப்போம். முதலாவது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அய்யகூனல்லாஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அவனது தூதரும் அவர்கள் இருவரை தவிர இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட அவருக்கு மிகவும் விருப்பமானவராக இருக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் தான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட ஒருவனுக்கு விருப்பமாக இருக்கணும். முதலாவது நிபந்தனை, விருப்பம் என்பது அவனுக்கு அல்லாஹுவா இந்த நபராண்டு வந்து அவனோட உள்ளத்துல என்ன சொல்லணும், எனக்கு அல்லாஹ் தான் இந்த நபரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவனோட உள்ளத்துல என்ன சொல்லணும், எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் மிகவும், வாயால இல்ல, வாயால நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா உள்ளத்தால் அவனுக்கு அது என்ன செய்யணும், உணரணும். உண்டு. இரண்டாவது என்ன தெரியுமா, ஒரு மனிதனை விரும்பினால் அல்லாஹுக்காகவே அவன் விரும்ப வேண்டும். ஒருத்தரை விரும்புறாரு ஆனா அந்த விருப்பத்துக்கான காரணம் என்ன, அல்லாஹுக்காண்டி விரும்புதல். ஒரு மனிதனை வந்து பல நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க, விரும்புவான், பொருளாதாரம் இருக்கு அதனால நட்பு ஏற்படும், வியாபாரத்தால நட்பு ஏற்பட்டுரும். நல்ல நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, என்னடான்னு பார்த்தா ஊர்க்காரராக இருப்பார், நெருங்கிய நட்பண்ணுவாங்க, பொருளாதார டீலிங் இருக்கும் இதன் காரணம். ஆனால் இவருக்கு ஒரு ஆள் மீது விருப்பம் ஏற்படுகிறது, அந்த விருப்பத்துக்கு காரணமே அவர்கிட்ட மார்க்கம் இருக்குது, நான் அவரோடு இருந்தால் நான் மார்க்கத்தில் என்ன செஞ்சுருவேன் இருந்துருவேன், அதனால தான் நான் அவரை இந்த மஹப்பத், இறைவனுக்காக ஒருவர் மீது ஒருவருக்கு மஹப்பத் என்ன செய்தல் ஏற்படுதல். மூன்றாவது, ஐயக்ரஹ ஐயஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹ ஐயுக்தஃப ஃபின்னார், நரகத்தில் நெருப்பில் வீசப்பட்டால் எப்படி அதனை அவர் வெறுப்பாரோ அது மாதிரி அவர் குஃப்ரின் பக்கம் போவதை வெறுக்க வேண்டும், குஃப்ரின் பக்கம் போவதை அவர் வெறுக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒருவர்கிட்ட யார்கிட்ட இருக்கிறதோ அவரிடத்தில் ஹலாவத்துல் ஈமான், ஈமானிய சுவை என்ன செய்யும் ஏற்படும் அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த இடத்துல நான் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஈமானிய சுவைக்காக சொல்லக்கூடிய விஷயம், ஈமானிய சுவையை ஏற்படுவதற்கு தான் ரசூலுல்லாஹி இந்த மூணையும் சொல்றாங்க. ஆனால் ஈமானிய சுவை என்பதில் அடங்கக்கூடிய மிக முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹுக்கான வாழ்க்கை, எதுவாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் என்னது இஹ்லாஸ், அல்லாஹுக்காக விரும்புதல், அல்லாஹுக்காக வாழ்தல், இது ஒன்று. இரண்டாவது அத்தவக்குல், எந்த விஷயத்திலையும் அவன்கிட்ட இறைவன் மீது பொறுப்பு சாட்டுகின்ற தன்மை, யாரையும் நம்புகின்ற தன்மை இல்லை. யாரை நம்புகின்ற தன்மைண்டா, உலக ரீதியாக நம்ம நம்பித்தான் வாழணும் அதில் சந்தேகம் கிடையாது, ஆனால் இறுதி நிலை என்று அவனுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குமாண்டா, யாரில் இருக்கும், அல்லாஹ்ல மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும் இறுதி. அவன் அவன் வந்து எந்த தோல்வியிலும் கவலைப்பட மாட்டான், ஏன் நான் அவனை தான் முழுசாக நம்பலையே, நான் நம்பினதில் அல்லாஹ்தானே, நான் உலகத்தில் எல்லாம் நம்ம மனைவியை நம்பணும், பிள்ளைகளை நம்பணும், தந்தையை நம்பணும், தாயை நம்பணும், உறவை நம்பணும், நம்பித்தான் வாழணும். ஆனால் அவன்கிட்ட இறுதி நிலை அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் அவனுக்கு அதை பற்றி பெரிய கவலையே என்ன செய்யாது இருக்காது, பெரிய ஒரு கவலையே இருக்காது. காரணம் அவனது இறுதி நிலை என்பது இறைவன் தான். அப்போ தவக்குல் அல் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தல். மூன்றாவது அர் ரிதா பி கதரில்லாஹ், அல்லாஹுடைய இறுதி தீர்ப்பிருக்கிற கதிர் அதில் அவன் திருப்தி அடைதல், அது ஷர்ராக இருக்கலாம் ஹைராக இருக்கலாம், அவனுக்கு வாழ்க்கையில் அவன் முயற்சி எடுத்த பின்னால அவனுக்கு ஒரு தோல்வி ஏற்படுகிறது, கத்தர் அல்லாஹு வமா ஷா ஃபஅல என்று திருப்தி அடைதல், அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி அடைதல். இந்த மூன்று நிலை இதுதான் ஹலாவத், சுவையை பிரித்து சொன்னான்னு சொன்னால் அதுதான் அதை ஏற்படுவதற்கு ரசூலுல்லாஹ் மூணு சொல்றாங்க. ஆனா இந்த மூணு தான் ஹலாவத் என்பதற்கான அடையாளம். இந்த மூணுல நீங்க எப்பெல்லாம் லைஃப்ல ஒவ்வொரு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு திட்டத்துல நீங்க கவனம் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் ஞாபகம் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் முன்னோரையில, அந்த ஒரு நிமிடம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த ஒரு நிமிடத்துல தான் எல்லாம் பெறலமென்று சொன்னேன், எல்லாம் மாறுமென்று சொன்னேன், அந்த ஒரு நிமிடம் தான் ஞாபகம், நீங்க எல்லாம் திட்டம் போட்டாலும் ஒரு நிமிஷம் தான் சேஞ்சலாம். அதனால எனக்கு இஹ்லாஸ், தவக்குல், அர்ரிதா பி கதர் இல்லாஹ், அல்லாஹ்வுடைய கதரை ஏற்றுக்கொள்ள தன்மை இது ஏற்பட வேண்டும். முதலாவது அன்புள்ள சகோதரர், இஹ்லாஸ், அல்லாஹுக்காக அப்படின்றது அப்படின்னா என்ன? இன்றைக்கு இஹ்லாஸ் என்பதை கூட இன்னும் நிறைய பேர் சரியா என்ன செய்யலை, விளங்கலை, விளங்கி இருக்கிறாங்க, விளங்காமலாம் இல்லை, ஆனால் ஒரு அதிகமாக இதை சரியா விளங்கினாங்களா அப்படின்னு விளங்கலை. அன்புள்ள சகோதரர், இஹ்லாஸ் என்பது வார்த்தை அல்ல, வார்த்தையில சொல்வது அல்ல, அவனது வாழ்க்கையில் அது விளங்கும். இஹ்லாஸ் உள்ளவனுடைய பார்வை ஒவ்வொருத்தரும் தன்னோட பார்வைக்கு ஏற்பதான் ரோட்டையே அமைப்பான், ரோடை என்ன செய்யும் அவனுக்கு தனது பார்வைக்கு ஏற்பதான் அமையும். பார்வைக்கு ஏற்பேன்னு சொன்னா எனக்கு நலவு செய்தல், எனக்கு நலவாக அமைதல், எனக்கு சார்பாக அமைதல், எனக்கு எதிராக இருத்தல், எனக்கு பகைமையாக இருத்தல், இந்த பார்வையில் வாழ்க்கை அமைச்சு கொள்றவங்க இருக்கிறாங்க. நான் அவருக்கு நலவு செய்யத்தானே நினைச்சேன், ஆனால் அவர் ஏன் விட்டுட்டு போனாரு அப்படின்றவனுக்கு இது விளங்காது. இவனுக்கு இஹ்லாஸா உள்ளவன் தனக்கு நலவு செய்கிறானா கெடுதி செய்கிறானா என்றத வச்சு ஒன்று முடிவெடுக்க மாட்டான். அல்லாவுக்கு பொருத்தமானதா அல்லாவுக்கு பொருத்தம் இல்லையான்னு ஒருத்த முடிவெடுப்பான். நம்மளோட உறவுக்காரர் ஒருத்தர் வட்டிக்கு வச்சு இவர் பிசினஸ்ல நஷ்டம் ஏற்பட்டாரு, இவருக்கு ஒரு 5 லட்சத்தை கொடுத்துருவோம்னு ஓடி வராரு, அவருக்கு என் மீது சரியான மஹப்பத் என்னுவீங்க, கொண்டு வந்து 5 லட்சத்தை தாராரு, எனக்கு தெரியுது அவர் வட்டியில தான் கொண்டு வராருன்னு சொல்லி. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி பாருங்க, நான் வட்டியுடைய பணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன், நான் நஷ்டப்பட்டாலும் சரி நான் இதை எடுக்க மாட்டேன், எடுத்துட்டு போங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிடுவீங்களே, அவருக்கு என்ன சிந்தனை ஏற்படும் தெரியுமா, மூளையில கோளாரா, நான் தான் அவருக்காக வேண்டி தானே செஞ்சேன், அவட அளவுக்கு தானே செஞ்சேன், நான் என்ன நரகத்துக்குள்ள போய்க்குள்ள விரும்புவேனா என்றுதான் அவர் நினைப்பான். ஆனா இவருடைய வாழ்க்கை என்ன அப்படி இல்லை. இதே நேரம் வெளியூர்ல இருந்து ஒருவர் என்ன செய்யறாருன்னா, 5 பணங்க நீங்க நஷ்டப்பட்டுக்கிறீங்க, இதே என்ன சொந்த பணம் ஒரு 5 லட்சம் கடனா தாரு எடுங்கன்னு நாம எடுத்துருவோம். இந்த உறவுக்காரன் என்ன நினைப்பார் தெரியுமா, என்னடா இது உறவுக்காரன் நான் கொடுக்குற 5 லட்சம் அதை எடுக்கல, வெளியூர்ந்து வந்து கொடுத்த அந்த 5 லட்சத்தை எடுத்தான். இப்ப அவனுக்கு என்ன உணர்வு ஏற்படும், பகமதா வரும், சொந்தக்காரன மதிக்கல, வெளியூர்காரர் என்ன செய்யறாரு மதிச்சார், இதான் வரும். ஆனா இவன்ட பார்வை என்ன, நான் அல்லாஹுக்காக செஞ்சது, எனக்கு உறவுக்காரர் முக்கியப்படல, இங்க இங்க அல்லாஹு தாலா எனக்கு இதை விரும்பல, இப்ப விளங்கிட்ட உங்களுக்கு இந்த ரூட். இதை எப்படி நினைக்கணும் தெரியுமா, இது ஒரு வகையில பார்த்தா ஒழுங்கான முறை இல்லாத மாதிரி தான் அந்த லைஃப் இருக்கும், அந்த அவன் முடிவு பொருத்தம் இல்லாத மாதிரி யார் கொடுத்தா மூலா எடுக்கணும், உறவுக்காரன் கொண்டு வந்தாரா அதானே எடுக்கணும், அப்படித்தான் பார்க்கணும். வெளியூர் தவறு கொண்டு வந்தா அதை எடுக்கக்கூடாது அப்படித்தான் அவனை மனசு சொல்லும். ஆனா இந்த இடத்துல அவன் முடிவுக்கு காரணம் அதல்ல, அல்லாவுக்கு பொருத்தமில்ல அதனால எடுக்கல. அப்ப உலக சட்டங்களை நீங்க உடைக்க வேண்டி வரும் பல இடங்கள்ல, உலக ரூல்ஸையும் தாண்டி போக வேண்டி வரும், உலக விதிமுறைகளையும் தாண்டி போக வேண்டி வரும். அதாவது சில பொழுதுல மனைவியும் குடும்பமும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும், அது உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஆலோசனை. அடுத்த வீட்டுக்காரர் ஒரு நண்பர் ஒரு ஆலோசனை சொல்வார், உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய ஆலோசனை. ஆனா லாபம் வரக்கூடிய ஆலோசனையில இறைவனுக்கு பொருத்தம் இல்லை. நஷ்டம் வரக்கூடிய ஒரு ஆலோசனையில கொஞ்சம் லாபம் இருந்தாலும் அது இறைவனுக்கு பொருத்தமானது. நீங்க அந்த முடிவு எடுத்துருவீங்க. ஈமானிய பார்வை இல்லாட்டி என்ன நினைப்பாங்க தெரியுமா, என்ன இது, யோசிக்க ஒழுங்கா தெரியாது, சரியா முடிவெடுக்க தெரியாது அப்படின்னு நினைப்பார்கள். ஆனா உங்கள்ட்ட அதுக்கு தெளிவான விளக்கம் என்ன செய்யும் இருக்கும், இதுதான் இஹ்லாஸ். வாழ்க்கையில ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள், இஹ்லாஸ் என்று சொன்னால் உங்களோட லைஃப்ல எல்லா இடத்துலயும் உங்களோட முடிவுக்கு முன்னால எது இருக்குமெண்டா, அல்லாவுக்கு உகந்தது அல்ல, அதனால விட்டுட்டேன். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, இஹ்லாஸ்டா இஹ்லாஸ் என்று நிரூபிச்சு கண்டிக்கிறது, அதான் இஹ்லாஸ் நினைக்கிறான். நான் இஹ்லாஸா தான் முடிவெடுத்திக்கிறேன், நான் இஹ்லாஸா தான் செஞ்சுக்கிறேன், நான் இஹ்லாஸா தான் இதை போட்டேன், நான் இது சும்மா மத்தவன்ட்ட போய் நான் இஹ்லாஸ் இஹ்லாஸ் இஹ்லாஸ்னு சொல்லிட்டு இதான் நிறைய பேர் இஹ்லாஸ்னு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அப்படி இல்லை, நீ இஹ்லாஸ் இருந்தாலே உனக்கு இஹ்லாஸ்ன்ற வார்த்தை அதிகம் வாயில வராது. உனக்கு இஹ்லாஸ் இருந்தாலே அப்படித்தான் அப்படின்னு அமைதியே இருந்துருவீங்க, விளக்க நிறைய சொல்லி கண்டிருக்க மாட்டீங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, நான் அப்படி செஞ்சேன், நான் அப்படி போனேன், நான் அங்கே போனேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை சாதிச்சேன், நான் 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 நான்ன்றது என்ன செய்யும் லைஃப் போய்கொண்டிருக்கும். நான் நான்ன்றதெல்லாம் எல்லாம் முடிவு எடுக்கட்டும், அல்லாஹ் என்ன செய்யட்டும் முடிவெடுக்கட்டும், நான் சரியா முடிவெடுத்தேன் அடத்தை மட்டும் நம்ம என்ன செய்யட்டும் நினைச்சுக்கிறோம். உலகத்துல மனைவீட்டையாக இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் நான் முடிவெடுத்தது சரியாக இருந்தாலும் அதுல இறையச்சத்தோடு என்னோட வாழ்க்கை போய்கொண்டிருக்குமே ஒழிய நம்ம விளங்கப்படுத்துவதல்ல இஹ்லாஸ். அடிக்கடி நான் நமது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நமது நிலையை விளங்கப்படுத்திட்டே முடியாது. ஆனா நீ எடுக்கிற முடிவு இறைவனுக்காக எடுத்த நன்றிக்கும். அப்ப முதலாவது சதா ரசூலாங்க சொல்றாங்க, மன் அத்தா லில்லாஹி வ மன அலில்லாஹி வ அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து அல்லாஹுக்காக வேண்டி தடுத்து, அதாவது கொடுக்காமல் இருந்து அல்லாஹுக்காக வேண்டி விரும்பி அல்லாஹுக்காக வேண்டி பகைக்கிறாரோ அவர் ஈமானை பூர்த்தி செய்து விட்டார். அவர் ஈமான் என்ன செஞ்சிட்டாரு, பூர்த்தி செய்து விட்டார். எனவே உலகத்து சிஸ்டத்துல நான் சரியாக இருக்கிறேனா என்பதல்ல, நீங்க இஹ்லாஸாக போக வேண்டி வந்தா சில இடங்கள்ல குறுக்குமறுக்கெல்லாம் போக வேண்டி வரும். காரணம் அது இஹ்லாசுடைய ரூட், உலகத்துடைய ரூட் இப்படிதான் இருக்கும். ஆனா இஹ்லாசுடைய ரூட்டுக்கு என்ன செய்ய வேண்டி வரும், நீங்க கொஞ்சம் வலதால இடதாலையில என்ன செய்ய வேண்டும் போக வேண்டியிருக்கும். ஆனா அது இறைவனுடைய பார்வையில் நேரான பாதை அதுதான், இறைவனுடைய பார்வையில் நேரான பாதை அதுதான். உலக விழுமியங்கள், உலக சட்டங்கள், உலக அதாவது ஆலோசனைகள், உலக உபதேசங்கள் தனக்கு நலவு கெடுது என்பதை நீங்க முடிவெடுக்க கூடாது. இது அல்லாஹ்வுக்கு உகந்ததா இல்லை அதுதான். இதுக்கு அடிக்கடி முன்னுரை போட்டு கண்டிருக்க கூடாது. நிறைய பேர் வந்து ஒரு உதாரணமா ஒரு விஷயத்தை கேட்க போறானுங்களே, நான் அல்லாஹ்வுக்கு உகந்ததை தான் செய்ய நினைக்கிறேன், அதனால எனக்கு இந்த அல்லாஹ்வுக்கு உகந்தது செய்யாம இருக்க விருப்பம் இல்லை, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இஹ்லாஸா வாழ்றவன், இந்த முன்னுரை தேவையா நம்மளுக்கு, அது எனக்கு அல்லாஹ்வுக்கு இடையில் உள்ளது, கேள்வியை மட்டும் கேட்டா போதும், இதுதான் சப்ஜெக்ட், இது கூடுமா கூடாதா முடிஞ்சது, என்ன அல்லாஹ்வுக்கு செய்ய நினைக்கிறேன் மனசுல இருக்கணும். இதை மட்டும் நீங்க பழக்க ஏற்படுத்திக்கீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நான் அல்லாஹுக்காக என்றுதான் இதுல வாழ்றேன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா, அன்புள்ள சகோதரர்களே, மனைவிக்காக வாழ்வதனால மனைவி விரும்புறான்னு சொன்னா, பிள்ளைகளுக்காக வாழ்வதால பிள்ளை விரும்புறான்னு சொன்னா, உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய தொழிற்காலைகள்ல தொழிற்சாலைகள்ல உங்களுக்கு அந்த பொஸ் உங்களை நல்லா விரும்புறாரு, நீங்க அவருக்காக வேண்டி அதாவது வேலை செய்யறார் என்பதற்காக இருந்தா, அல்லாஹு தாலா அசீஸ் கண்ணியமானவன், அல்லாஹு தாலா கரீம் சங்கையானவன், உலகத்திலே அவனை போல பிரதி உபகாரமா செய்யறான் வேற யாரும் என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான். நீங்க அல்லாஹுக்காக என்று உங்களோட வாழ்க்கையில ஒன்றை விடுகின்ற பொழுது அதை விட இரண்டு மடங்காக தருவதற்குரியவன் இறைவன். அல்லாஹு தாலா குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரு அல்லாஹுக்காக வேண்டி ஒன்றை விட்டாரோ அல்லாஹு தாலா அதை விட சிறந்ததொன்றை அவருக்கு பகிரங்க பகரமாக கொடுப்பான். உண்டு அல்லாஹ்வுக்கு விட்டுட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் எப்படி அதை சிறந்ததா கொண்டு வந்து சேர்க்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க எப்படி நினைக்கணும் தெரியுமா, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைகளை அல்லாஹ் என் வாழ்க்கையில ஏற்படுத்தல பாருங்க, அது அல்லாஹ் எனக்கு நிரப்பியது, அல்லாஹு தாலா எனக்கு அது நிரப்பியது நினைச்சு பாருங்க. சிலருடைய வாழ்க்கையில நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், இதை நம்ம சரியா பாக்கிறோம் இல்ல, சிலருடைய வாழ்க்கையில அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருப்போம், அதையே நம்ம யோசிச்சுட்டுப்போம். நம்ம நாட்டுல அதாவது நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், ஆனா பொருளாதாரம் இல்லை, ஆனா அவங்கள சொந்த நாட்டில் இருக்கிறாங்க, நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனா மனிதன் இன்னொரு பகுதியை யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தில் தாயை மரணிக்க செஞ்சிருப்பான், பிள்ளையை மரணிக்க செஞ்சிருப்பான், தந்தையை மரணிக்க செஞ்சிருப்பான், சகோதரர்களை மரணிக்க செஞ்சிருப்பான், நம்மளோட குடும்பத்தில் அப்படி ஒரு பிரிவெல்லாம் ஏற்படுத்தி இருக்க மாட்டான். நமது குடும்பத்தில் அப்படி ஒரு பிரிவு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்க மாட்டான். இது பெரிய கிஃப்ட் இல்லையா அல்லாஹ்? அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி விட்டு உங்களை கொஞ்சம் காலம் அல்லாஹு தஆலா இந்த கஷ்டத்துல சேர்ந்து வாழ வச்சா பாருங்க, இது அல்லாஹ்வுடைய நியமத்து இல்லையா? அதாவது யாருக்கு எதை கொடுத்தானோ அவர்கள் வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில் இல்லாத ஒரு குறை அல்லாஹ் எங்கிட்ட செய்திருப்பான், ஏற்படுத்தி இருப்பான். அது மாதிரிதான் அவர்களுக்கும், அது மாதிரிதான் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நிர்வாகம் வந்து வித்தியாசமாகவே என்ன செய்யும் இருக்கும். குறைத்து பார்க்கக்கூடிய மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சமே, பிரதானமான அம்சமே தெரியுமா, வாழ்க்கையில நீங்க ஒன்றை வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் ஒன்றை வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் இது இறைவனுக்கு உகந்ததா இல்லையா, இறைவன் திருப்திப்படுவானா இல்லையா, இதை மட்டும் வச்சு வாழ்க்கையோட எல்லா கட்டங்களையும் சொல்லுங்க. நெருக்கமானவர்கள் ஆலோசனை சொன்னாலும் சரி, அது இறைவனுக்கு நெருக்கமானதா என்று பார்க்கக்கூடிய பார்வை நம்ம என்ன செய்ய வேண்டும், உருவாக வேண்டும். அப்படி நீங்க முடிவெடுத்துட்டு போனீங்கடா, இதுல நிச்சயமாக அல்லாஹு தஆலா இறுதி வரைக்கும் என்ன செய்வான், துணை நிற்பான். நம்ம சில நேரங்களில் தவறு விட்டாலும் கூட தவறுகளை மனிதர்களை விட கூடுதலாக மன்னிக்கின்றவன் யார், இறைவன். மன்னிச்சு என்ன செய்வான், இறைவன் அழைத்து கொண்டு போவான். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள்ல உண்டு இரண்டாவது, தவக்குல் அலல்லா. எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு எல்லா விதமான உதவிகளும், ஏன் அரசாங்கமே நம்மளுக்கு பின்னால இருந்தாலும் இறுதி இதுவல்ல, முடிவு செகண்ட்ல தான் இருக்குது, அது அல்லாட கையில தான் என்ன செய்யுது இருக்குது, அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி முடிவு யார கையில இருக்குது, இறைவனது கையில தான் இருக்குது. அந்த செகண்ட்ல அதை என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறிடும் நினைக்கணும். ஆனா நம்ம அப்படி இல்லை, சோதனை இல்லாத கட்டத்தில் தவக்குள் துவாலெல்லாம் சொல்லுவோம், இறைவன் மீது தவக்குள் எல்லாம் சொல்லியிருப்போம். சோதனை என்று வந்துட்டா நம்மளுக்கு அல்லாவை தவிர முதலா யாரு கண்டப்படுவான் தெரியுமா, நம்ம சொந்தக்காரன், நம்ம உறவுக்காரன், நமது நண்பர், இவங்களை தான் போடுவான். அல்லாவை எதுக்கு வச்சுக்கலாம், எப்படியாவது அவன் தந்திரன் இடத்துக்காக நல்லா எடுத்துவா கேட்டுக்கிறது, எப்படியாவது அவன் தந்திரன் அவங்க ஹெல்ப் பண்ற இடத்துக்காக நல்லா எடுத்துவா. நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, அல்லா தான் நம்மளுக்கு முதலாவது என்ன செய்யணும், விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவருக்கு வறுமையோ கஷ்டமோ ஏற்பட்டு அதை கொண்டு போய் மக்களிடத்துல இறக்கி வச்சான்னு சொன்னா அது நீக்கப்பட மாட்டாது, அது நீக்கப்பட மாட்டாது. இறைவன்ட்ட இறக்கி வச்சான்னு சொன்னா அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றக்கூடிய வழியை உலகத்துல என்ன செய்வான், அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தவக்குல் இருக்கிறதே, தவக்குலை நீங்க இந்த நல்லா புரிஞ்சுக்கொள்ளு சொன்னால், ஈமானும் அறிவுள்ளவர்களுக்கும் ஒரு மூடப்பட்ட பாக்ஸ் ஒன்று கையில கொடுக்கப்பட்ட மாதிரி, அதான் தவக்குல். எப்படி ஒரு மூடப்பட்ட ஒரு பாக்ஸ் ஒன்று கையில கொடுத்த மாதிரி தவக்குல் இன்மை இருக்கிறதே, அந்த பாக்ஸை விட்டு வெளிப்படையாக நல்ல சொத்துக்களையும் அதாவது பொருளாதாரத்தை கொண்டு வந்து கையில கொடுத்த மாதிரி. இந்த பாக்ஸை வந்து இப்படி முன்னால வச்சுக்கிறேன், இங்க ஒரு 10 லட்சம் ரியால் பணம் வச்சுக்கிது, ரெண்டுல ஒன்றை எடுங்க, ரெண்டுல ஒன்றை எடுங்க. அப்படின்டா அநியாயமா இந்த பாக்ஸ் எடுத்து ஒண்ணு இல்லைன்னு வைங்க, தேவையில்லாம போய் நான் என்ன செஞ்சிருவேன், நஷ்டப்பட்டுருவேன், கிடைச்சதுல 10 லட்சத்தை எடுத்துட்டு போயிருவோம். ஆனா ஒரு வாக்கு சொல்லப்படுது, இதுல வந்து 10 லட்சம் இல்ல உண்மை, ஆனா ஒரு பெருமதி இதுல என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்லப்படுது. மனிதன் என்ன செய்வான் தெரியுமா, நம்ம எது குயிக்காக கிடைக்குது அதுதான் என்ன செய்வோம், எடுத்துட்டு போயிடும், இதை தான் எடுப்பான், அதில் எடுக்க மாட்டான். அதில் ஒருத்தன் எடுக்கிறவன் யாராயிருப்பான் தெரியுமா, நம்பிக்கையுள்ளவனை விட இதில் வந்து நம்பிக்கை இல்லாதான் கூட இருப்பான். என்னது இது, இது என்ன பெருசாக செஞ்சிட போறேன், இதில் எனக்கு அதுதான் மிக முக்கியம் அப்படி என்கின்ற இது சம்பந்தமான சரியான பார்வையை உள்ள வந்தால் அதை என்ன செய்வான், தொடுவான். இதான் தவக்குள். தவக்குள் எது தெரியுமா, உலகத்தில் வாழ்க்கையில் எல்லாம் முன்னால் இருக்கும், இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை அது அல்ல, எனக்கு அந்த மூடப்பட்ட பொட்டி தான் எனக்கு விருப்பம். காரணம், மூடப்பட்ட பொட்டியில, அந்த மூடப்பட்ட பெட்டியில எனக்கு நிச்சயமாக தீர்வு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன், அதான் தவக்குல். அன்புள்ள சகோதரர்களே, தவக்குல அல்லாஹு தஆலா மறைச்சு வச்சுக்கிறான். ஆனா அது ஒரு பாதை, அது ஒரு வழி, அது ஒரு ஒளி, அதுக்கு ஒரு ரோடு இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு விடிவு இருக்கிறது. அது மூடப்பட்ட ஒரு இடம் அல்ல, ஆனா அது ஈமானுக்கு மட்டும்தான் திறக்கும், இல்முக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அது திறக்கும். அதனாலதான் அதாவது ரசூல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு கொடுத்து வாழுகிறார்களோ அவனுக்கு அவனே போதுமானவன், அவனுக்கு அல்லாஹ், அதாவது அந்த மாதிரி மனிதனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். ஏன் தெரியுமா, கத் ஜஅலல்லாஹு அதாவது கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு முடிவை அளவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். யார் இறைவன் மீது பொறுப்பு சாட்டி வாழ்கிறார்களோ, அஞ்சி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிரச்சனையை விட்டு வெளியேறுகின்ற ஒரு வழியை என்ன செய்வான், காட்டுவான். ஆனால் விளங்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இறைவன் மீது நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தோன்னு சொன்னா, இறைவன் தான் இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான், ஒரு செகண்ட்ல உலகமே தலைகீழாக பிறல வாய்ப்பு இருக்கிறது அப்படியே இருந்து என்று சொன்னா, ஒரு மனிதன் அதை மட்டும்தான் பார்ப்பான். இல்ல அப்படி என்று சொன்னாண்டா நமது திட்டத்தை நம்மளுக்கு முன்னால உள்ளதை மனிதன் பார்ப்பான். அதனால நீங்க எந்த விஷயத்தை முடிவெடுத்தாலும் சரி, எந்த அளவுக்கு எடுக்கணும் தெரியுமா, உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்மளோட இருந்தாலும் இறைவன் மட்டும்தான் இறுதி நம்பிக்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் இருக்குது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா துன்யா, வேண்டிய தீர்ப்பு நீ சொல்லிக்க ஃபிரௌனே, உன்னோட தீர்ப்பெல்லாம் இந்த உலகத்துல தான், மாறு கால் மாறுகாய் வெட்டுவேன் சொன்ன பின்னால சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தாங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல நாங்க அல்லாஹ்வை தான் ஈமான் கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கடலுக்கு முன்னால வந்த நேரத்தில், எப்படி கடல் முன்னாலே இருக்குது, அந்த நேரத்தில் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோட மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாரு. ஆனா கடலுக்கு முன்னால வச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா, கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரகு, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் அகப்பட்டு கொண்டோம், அவ்வளவுதான். இப்ப ஃபிரௌனுடைய வாளுக்கு பயப்படவில்லை, ஆனா அடைக்கப்பட்ட கடலுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க, அவர்கள் யோசித்தார்கள், இன்ன கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரகு, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. இப்ப நம்பி வந்தோம்னா நம்பிடிக்கும், பின்னால் உள்ள சமுதாயத்தை நம்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததை என்ன சொல்லிப்பாங்க, உசுறு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்க போய் தான் உங்களோட வந்தேன், இப்ப கடைசியில கடலை கண்டு என்ன செய்றீங்க பயப்படுறீங்களே அப்படின்ட்டு ஒரு விரக்தி நிலை என்ன செய்யும் ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், கல்லா இன்னமா யா ரப்பி சயஹதி, என்னோடு எனது இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான், என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் வழிகாட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை நம்பல, பின்னால வந்த சமுதாயத்தை பத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல நம்பல, ஊரை விட்டு ஓடின என்னையே ஃபிரௌனுக்கு முன்னால பேச வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்தவன் யாரு, ரப்புல் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயத்தை நம்பல, அதனால சொன்னாங்க இன்ன மய ரப்பி, அதனால் புரிந்து கொள்ள வேண்டும், உலகம் பொருளாதாரம் அரசியல் எல்லாம் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தாலும் மொமின்களுக்குள்ள ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது இறைவன் தான், யார் ஓடிட்டாலும் அது என்ன செய்யக்கூடாது, அந்த நம்பிக்கை நம்மளுக்கு ஓடக்கூடாது அன்புள்ள சகோதரர். அதனால அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு முன்னால கடலை பிளந்தான், கடலை பிளந்த அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவனுக்கு முன்னால ஒன்றை கொடுப்பான்டா, அல்லாஹு தாலா அசீஸ் கண்ணியமானவன், நீங்களே வானாண்டுக்குள்ள அல்லாஹ் உங்கள்கிட்ட வச்சிருக்க மாட்டான், நீங்க அல்லாஹ் உண்ட தானா, நீங்க வானாண்டீங்கன்னு வைங்களே, அல்லாஹு தாலா அசீஸ் கண்ணியமானவன், நீங்க வாண. உதாரணமாக நீங்க ஒரு அழகான ஒரு பிரசன்ட்டை கொண்டு போய் உங்க மனைவி விட்டு உங்க பிள்ளை விட்டு உங்க நண்பர்கிட்டயோ கொடுக்குறீங்க, இல்லை எனக்கு இது வானா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படியே நான் கிஃப்ட் கொடுக்குறேன் வானா, உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், வெக்கத்தில் வானான்றது வேற, இல்லை எனக்கு வானா இது எப்படி நிறைய இருக்கேன்னு எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து அது அகௌரவம் மனிதனுக்கு, இறைவனுக்கு எப்படி இருக்கும். அதனால தான் இறைவன் ஒழுக்கம் கொடுத்த மக்கள், ஒழுக்கத்தை இறைவன் ஒத்தனுக்கு கொடுத்திருந்து அவன் ஒழுக்கம் கெட்ட வழியை தேடுறான்டா, அல்லா முதல்ல அவங்கள திருப்பிடுவான், ஏன் நான் உனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் தந்திருந்தேன், ஒழுக்கம் கௌரவம் நீ தான் வானான்றாயே, உடனே அல்லா அந்த கிஃப்ட் எடுத்துருவான், உங்களுக்கு மற்ற பாதையை திறந்துருவான் போண்டு. அறிவு தந்திருந்து அவன் பொருளாதாரம் தான் இலக்கண்டு போனான்னு வைங்களே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தந்து நீ வானான்றியா, உடனே அல்லாத எடுத்துருவான், எடுத்துட்டு என்ன செய்வான், இந்த பிடிச்சிக்க உனக்கு தேவையானதை நான் தாரேன், இதுதான் அல்லாஹு தாலா. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கலாம்னு சொன்னால், அல்லாஹு தாலா எமது ஈமானுக்கு ஏற்பத்தான் எங்களுக்கு ரிசல்ட்டையும் தருவான், நாங்களே இவ்வளவு நம்பிக்கை அல்லாஹு தாலா இந்த இடத்துல எல்லாம் உதவி செய்ய மாட்டான் என்பது போல ஒரு நம்பிக்கை இருக்கக்கூட, அல்லாஹ் அங்க வந்து என்ன செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான், ஆனால் கடலுக்கு முன்னால இருந்தாலும் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்து இருந்தது. இப்ப நீங்க யோசிக்கலாம், கடல் மாதிரி ஒரு சோதனை நம்மளுக்கு ஏற்படலையே, கடலுக்கு முன்னால் போய் நிக்கிற சோதனை நம்மளுக்கு ஏற்படலேன்னு நினைக்கலாம், ஆனால் கடல் மாதிரி சோதனை ஏற்படலை. ஆனா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்தவர், அவருக்கு அழகாக தரை வழியாக போகலாமா இல்லையா, தரை வழி தெரியுமா இல்லையா, தரை வழி தெரியும், ஆனா எந்த வழியில போனாரு, நதி வழிக்கு தான் செஞ்சாரு, கடல் வழிக்கு தான் அவர் போனாரு அப்படியா இல்லையா. இது மாதிரி ஏன் போனார், அல்லாஹ்வுடைய ஓடர் இந்த பக்கத்தால போற சொல்லி, அல்லாஹ்வுடைய ஓடர் இந்த பக்கத்தால போகிற சொல்றது அல்லாஹ்வுடைய ஓடர். இதே மாதிரி நம்மளுக்கு தரை வழியும் கடல் வழியும் ஒன்று இருக்குது, என்ன இது சம்பாதிக்கிறதுக்கு லேசான ரூட்டு, வட்டி ஹராம் களவெடுக்கிறது பொய் சொல்றது ஏமாத்துறது இது தரை வழி, அடுத்தது உழைக்கிறது கஷ்டப்படுறது பேணுதலா இருக்கிறது ஹலால் ஹலாம் பேணுறது இது கடல் வழி, இது கடல் வழி. ஆனா எங்களுக்கு நல்லா விளங்குது, இதால போனா அவசரமா வீடு கட்ட இயலாது, இதால போனா அவசரமா நிலம் வாங்க இயலாது, இதால போனா அவசரமா திருமணம் நடத்தி வைக்க இயலாது, இதால போனோம்னா நம்மட குழந்தைகளை என்ன செய்யலாது உருவாக்க இயலாது, கொஞ்சம் எங்களை பார்த்தா தான் நம்மளுக்கு என்னது நல்லதுன்னு தரை வழிபடுதா. அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கூன்னு சொன்ன மாதிரி இருக்க கூடாது, நாங்க கடல் வழியிலே போறோம், இன்னமா ஐய ரப்பி சயஹதீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான். அன்புள்ள சகோதரர்களே, இதுவும் ஒரு கடல் தான், இதுவும் ஒரு கடல் தான், ஆனா என்னோடு என இறைவன் இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் என்று போற கடல் அது. அப்படி போவோம் என்று சொன்னால் எங்களுக்கு ரிசல்ட் இங்க விளங்குது, தரை வழியில எல்லாம் இருக்கிறது விளங்குது, ஆனா இறைவன் சொன்ன பாதை இது. நிச்சயமாக கடல் எம்மை சந்திக்கிற நேரத்தில் நாம் மூழ்கவும் செய்யலாம், முத்தும் எடுக்கலாம், நாங்க மூழ்கவும் செய்யலாம் முத்தும் எடுக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம புரிந்து கொள்ளணும், இறைவன் தரக்கூடிய ரிசல்ட் இருக்க தவக்குளுக்கு பின்னால அது அற்புதம், அது நிம்மதி, அது சந்தோஷம், உங்களோட கௌரவம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், உங்கள் மானம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், உங்கள் அந்தஸ்து பாதுகாக்கப்பட்டிருக்கும், உங்கள் பெயர் நிலைத்திருக்கும், உங்கள் குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்திருக்கும். அதோடு இறைவன் பொருளாதாரத்தை சேர்த்து என்ன செய்வான், தந்திருப்பான். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா, இந்த உலகத்தில் எனக்கு நல்லதை தா, அஃபில் ஆகரத்தி ஹசனா, மறுமையிலும் நல்லதை தா. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை புறக்கணி என்று சொல்கின்ற மார்க்கத்தில் நாம் இருக்கவில்லை. அப்ப இறைவன் கிட்ட எதிர்பார்க்கிறதுலாம் தெரியுமா? தவக்குள், அந்த சிறந்த பொறுப்பு சாட்டல் இருக்கிறது. பொறுப்பு சாட்டலை இன்னொரு வகையில் நீங்க விளங்கிக் கொள்வதற்காக, பொறுப்பு சாட்டல்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தவக்கல் அலல்லா, ஒட்டகத்தை கட்டிவிட்டு என்ன செய், இறைவன் மீது தவக்கல் வை. இது இட்டு கட்டப்பட்ட செய்தி, இது வந்து இட்டு கட்டப்பட்ட செய்தி. ஒட்டகத்தை கட்டுறதுக்கு கயிறு இல்லாட்டி அவனுக்கு தவக்கல் இல்லையோ. ஒட்டகத்தை கட்டிவிட்டு தவக்கல் வை அப்படின்ற செய்தியை சரியண்டே வச்சுக்கண்டா, நம்ம எப்படி எடுக்கணும் தெரியுமா? அது கயிறு உள்ளவன் கட்டுவான், கயிறு உள்ளவன் கட்டாம தவக்கல் வைக்க கூடாது. உனக்கு அல்லாஹ் ஒரு ரூட்டு தந்திக்கிறான், கட்டுறதுக்கு வழி தந்திக்கிறான், உனக்கு அதுக்குரிய இடம் கிடைச்சிருக்கு, கட்டிட்டு தவக்குள்வை. உனக்கு கயிறு கிடைக்கலையா, கட்ட வழி இல்லையா, அப்படியே விடு தவக்குள்வை, அப்படியே விட்டு தவக்குள்வை. வீட்டுக்கு கதவு போடுவதற்காக உனக்கு பணம் இருக்குதா, பணத்தை கொடுத்து கதவு வாங்கி அந்த கதவை போட்டு தவக்குள்வை. கதவு போட வழி இல்லையா, தவக்குள்வை. அப்படியே தவக்குள் என்பது பொருளாதாரம் இருந்தா தான் தவக்குள் அல்ல, அந்த ஹதீஸ் தான் சொல்லுது. இட்டு கட்டப்பட்ட செய்தி, கயிறு இருக்கணும், ஒட்டகம் இருக்கு. அப்படின்னா என்ன, தவக்குளுக்கு நீ ஒட்டகத்துக்கு கயிறு வாங்கி ஆகணும், கடன் வாங்கியே ஆகணும், களவெடுத்தாவது என்ன செய்யணும், நீ கட்டி போட்டு தான் தவக்குள் வைக்கணும். அதெல்லாம் தவக்குள். தவக்குள் என்பது உனக்கு உள்ளதுல மேக்ஸிமம் முயற்சி எடுக்கிறது. அதுக்கு பின்னால இருந்ததோ இல்லையோ அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுத்தால என்ன செய்வான், பாதுகாப்பான். ஓலை வீடுகளில் தங்கங்களை பாதுகாக்கின்றவனும், பணக்கார வீடுகள் அதை கொள்ளையடிக்க வைக்கிறது இறைவன் விதி. பாத்தீங்களா, ஓலை வீடுகளில் பவுன் கணக்கில் தங்கங்கள் பாதுகாக்கப்படுகின்றன, ஆனா அந்த ஓலையால் அல்லாஹ்வுத்தால என்ன செஞ்சிட்டான், மறைச்சிட்டான். ஆனா பணக்கார வீடுகளில் பெரும் செக்யூரிட்டி, கோடி கோடியா என்ன செய்து களவு போகிறத பாக்கிற, யாருடைய ஏற்பாடு நினைக்கிறீங்க அன்புள்ள சகோதரர்களே? எனவே இறைவனுடைய பாதுகாப்பு இருக்குது, எதற்கும் ஈடாகாது. அப்ப தவக்குள் என்கின்றது பொருளாதாரத்தால தவக்குள் அல்ல, பொருளாதாரம் இருந்தா அதுக்குரிய முயற்சி எடுத்து விட்டு தவக்குள், இல்லையா என்னங்களை நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். அல்லாட்ட தவக்குள் வைக்கணும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா நம்ம சம்பாரிச்சுக்கிறோனோ இல்லையா, அதான் தவக்குள் சும்மா ஒரு பக்கத்துல சொல்லிட்டு போறது, முஸ்லிமா இருக்கிறமா இல்லையா, அதான் ஒரு சைடால டச் பண்ணிட்டு போறது. தவக்குள் முக்கியம் தான், அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம வந்து சம்பாதிக்கிற முக்கியமா இல்லையா அப்படின்றது, சம்பாதிக்கிறதே தவக்குள்ளால தான்றது அவனுக்கு விளங்கல, செகண்ட் வாழ்க்கை விளங்கல, வருட வாழ்க்கை தான் அவனுக்கு விளங்குது. அவனுக்கு என்ன விளங்குனா, வருஷத்துல போடுற திட்டம் விளங்குது. நீ தவக்குள்ளால தான் சம்பாதிக்கிறாய், அல்லாஹ் உத்தாலா அதை மூடி வச்சு உன்னை வாழ்க்கையை கொண்டு போறான்றது அவனுக்கு விளங்கல. ஒரு செகண்ட் மாற்றம் அங்க ஏற்பட்டதல்லா இங்க ஏற்படுத்தினாடா போதும். அல்லாஹ் உத்தாலா ஒரு இடத்துல ஏற்படுத்தினதே இங்க ஏற்படுத்தினா போதுமானது, ஆனா அல்லாஹ் ஏற்படுத்தல, காப்பாத்திட்டான். அன்புள்ள சகோதரர்களே, தவக்குள் என்பது ஒரு அற்புதமான ஆயுதம். ஒரு மூமினுடைய அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன், தவக்குள் வைக்கின்றவர்கள் பொறுப்பு சாட்ட கொண்டது அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டட்டும். ஆனால் ஒரு மூமின் தவக்குள் எங்க சோதிக்கப்படும் தெரியுமா? சோதனை கட்டத்தில் தான். பெருமையான ஒரு பெரும்பாறு என்று சோதனை வருமே, அந்த இடத்துல நம்ம தடுமாறி விடக்கூடாது, அந்த இடத்துல தடுமாறி விடக்கூடாது. எப்படி ஓதி யுத்தத்தில் தோல்வியுற்று துயர்வுற்று அப்படி திரும்பி வந்து கண்டிக்கிறாங்க, செய்தி வருது, இன்னன்னா சக்கத்து ஜமாவுலகும் ஃபஹ்ஷஹும், மக்கள்லாம் ஒன்று திரண்டுட்டாங்க, முடிஞ்சிச்சு. அன்புள்ள சகோதரர்களை, தோல்வி, காயப்பட்டவர்களை சுமந்துட்டு வாரம், ஆயுதங்கள் இழப்பு, இவ்வளோ ஒரு மனநிலையில் மக்கள் எல்லாம் திரண்டுட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் எங்களுக்கு என்னென்ன வரும், போதும், இதோடு நம்ம சரண்டர் ஆகிடுவோம். அங்கே இருந்த மாதிரி ஏறிப்போம், மக்களை இந்த மாதிரி ஏறிப்போம், உள்ளத்தில் மட்டும் ஒரு ஈமான வச்சுக்கொள்வோம், அப்படி தான் நம்மளுக்கு நினைவு வரும். அந்த நினைவு தானே அவங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் அவங்க அந்த நினைவு வரும் எப்போ தெரியுமா? நம்ம வாழணும்ன்ற ஆசை இருந்தா, நம்ம வாழணும்ன்ற ஆசை, நமது மனைவி மக்கள் அவங்களோட எதிர்காலம் அப்படி ஒன்று ஆசை இருந்தா, அவங்க அப்படி இருக்கல, அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட்ன்னு இருந்தாங்க, அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. என்ன செஞ்சிட போறாங்கன்னு அவங்க நினைச்சாங்க, உயிர் தான் எடுக்க போறாங்க. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பெடுப்பவர்களில் அவனை போன்ற வேற யாரும் கிடையாது என்றுட்டு போனாங்க. ஃபன்கலபு பி நிஅமத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அவர்கள் திரும்பி வந்தார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் முஃமின்களே. இது மட்டுமல்ல, உங்களுக்கு அப்படி நிறைய வரும், இன்னமா தாலிக்கும் ஷைத்தான் யுஹவ்விஃபு அவுலியா ஃபலா தகாஃபுஹும் வகாஃபூனி. ஈமான் கொண்டவர்களே, இது ஷைத்தான் அவனது நண்பர்களை அச்சமுறுத்தக்கூடிய ஒரு வழிமுறை, அவனை நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படி என்னன்னா, ஷைத்தான் நஷ்டங்களையும் சோர்வுகளையும் வச்சு அதாவது அச்சமுறுத்துவான். ஒவ்வொருவருடைய லைஃப்ல நான் இதோட அழிஞ்சேன்னு எத்தனை நினைச்சிப்போம். இன்றைக்கு மனிதன மனநிலையை பாருங்க, இதோட முடிஞ்சதுன்னு எத்தனையோ வாழ்க்கையில நினைச்சிருப்போம், அதுக்கப்புறம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான். ஆனா அடுத்த பிரச்சனை வரக்கூடிய அதோட முடிஞ்சதான் நினைக்கிறான். அடுத்த பிரச்சனை என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இதோட முடிஞ்சது, அவ்வளவுதான், இதுக்கங்களை இணைக்கலான். ஆனா அப்படித்தான 20 வருஷம் போச்சு, அப்படித்தான 40 வருஷம் போச்சு, அப்படித்தான 60 வருஷம் போச்சு, அது இல்லை. மவுத்தாகிற டைம்ல இதோட முடிஞ்சது. அடுத்த நிமிஷம் என்ன செய்யறது? அடே அல்லாஹுத்தால உனக்கு அடுத்த செகண்ட் ஒரு நலவை ஏற்படுத்தலாம் என்கின்ற அந்த சிந்தனை என்னது? இல்லை. ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனிதனோடு இறக்கம் உள்ளவனால் அதை மன்னிக்கிறான். இரண்டாவது கட்டம் அன்புள்ள சகோதர தவக்குள் உள்ள ஒரு வாழ்க்கை. உலகத்துல எவ்வளவுதான் எங்களுக்கு ஏற்பட்டாலும் அதுல நம்பிக்கை ஏற்படக்கூடாது, அதுல நம்பிக்கை ஏற்படக்கூடாது. ஆனால் மனிதன் இதுல பிழைவிடக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தையும் சொல்றேன். ஒன்றும் இல்லாம இருந்து அல்லாஹ் கொடுத்திருப்பான், அவனுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்திருக்கும், குடிக்க தண்ணி இல்லாம இருந்திருக்கும், சாப்பிட உணவு இல்லாம இருந்திருக்கும். ஆனா அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்திருப்பான். அந்த நேரத்தில் எல்லாம் அவனுக்கு இருந்த உண்டே உண்டு தான். அல்லாவா தரணும் அப்பதான் சாப்பிட்டுருப்பான், அல்லாவா தரணும் அப்பதான் குடிச்சிருப்பான், அல்லாவா தரணும் அப்பதான் ஒரு பெருநாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான், அல்லாவா தரணும் அப்பதான் என்ன செய்திருப்பான் ஒரு பாடசாலைக்கு பிள்ளை அனுப்பியிருப்பான். அல்லாஹுவாக தரணும் இப்படியே அல்லாண்டு வாழ்ந்தவனுக்கு அல்லாஹ் ஒரு சபீல் அப்படியே திறந்து கொடுப்பான். ஒரு சபீல திறந்து கொடுத்து பொருளாதாரம் ஒன்றை ஏற்படுத்திடுவான். ஏற்படுத்தி ஒரு ரேஞ்சை கொண்டுருவான், இடத்து ஸ்டேட்டஸுக்கு வந்துடுவான். வந்த பிறகு அவன நம்பிக்கை எங்க மாதிரி தெரியுமா? அல்லாவா தரமன்றதுல நம்மளுக்கு உள்ள தொழில் இது மட்டும்தான்ப்பா, இது இல்லாட்டி நம்ம அவ்வளவுதான். அட இவ்வளவு நாளும் ஒன்றும் இல்லாமனே அல்லாவாக தரணும்னு நினைச்சிட்டு இருந்தாயே, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அல்லாஹ் உனக்கு உண்ட தந்த உடனே நீ எங்க மாறிட்ட தெரியுமா? இந்த சேலரி தான் நம்மளோட வாழ்க்கை, இவன் தான் நம்மளோட வாழ்க்கை, இந்த இன்கம் தான் நம்மளோட வாழ்க்கை, இது இல்லாட்டி அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு நாள் நீ வாழ்ந்தாயே அதை மறக்கிறான் பாருங்க, அங்கதான் பிரச்சனையே இருக்குது. என்ன நினைக்கணும் தெரியுமா? இறுதி வரைக்கும் இதை தந்த ரப்பு இதை எடுத்துட்டு எனக்கு வேறொன்ற தரலாம், இது இல்லாமல் எனக்கு தரலாம், இந்த உலகத்துல எந்த சடத்திலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இறுதி இறைவனுடையதான் என்ற நம்பிக்கை நம்மளுக்கு வர வேண்டும். அதான் தவக்குல் அல்லாஹ், அது தவக்குல். மூன்றாவது சகோதரர்களே, மூன்றாவது அர்ரிதா பிகதரில்லா. அர்ரிதா பிகதரில்லா அப்படின்னா என்ன? அல்லாஹு தஆலா எனக்கு எந்த முடிவை தந்தாலும் நான் அதில் திருப்தியோடு வாழுதல். நான் கேட்டது சொர்க்கம் போன்ற ஒரு வாழ்க்கை, எனக்கு கிடைத்தது சோகமான ஒரு வாழ்க்கை, ஆனா இறைவன் எனக்கு கலந்தது அது. கதருல்லாஹி வமாஷா அஃபால, அல்லது கதருல்லாஹு வமாஷா அஃபால, அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான், அல்லாஹு தாலா நிர்ணயிச்சது தான் இதான் எனக்கு என்னது கிடைத்தது இந்த லைஃப். நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுனா அல்லாஹ் தந்தா மனிதன் பழக்கம் என்ன தெரியுமா? ஃபஅம்மல் இன்சானு இதா மபுதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மபுதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். இதான் மனிதன். அல்லாஹு தாலா எல்லாத்தாலும் சொல்றான் இது இருக்கக்கூடாது. ஈமானுடைய டெஸ்ட் காண்டனா முதலாவது எல்லாமே அல்லாவுக்கு, இரண்டாவது நம்பிக்கை இறுதி இறைவன் மேலதான், மூன்றாவது அல்லாவுடைய கதிரில் ஏது நலவோ கெடுதியோ இறைவன் எனக்கு தாரது. யா அல்லாஹ் நான் உன்ல கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழக்க மாட்டேன், நீ எனக்கு ஏதோ மரணம் வரைக்கும் என் லைஃப்ல எப்படி ஏற்படுத்தினாலும் அதில் வந்து என்ன செய்ய மாட்டேன், நீ என் மீது மஹப்பத்துள்ளவன் நான் உன் மீது மஹப்பத்துள்ளவன் இந்த உறுதி. ஆனால் அது நிறைய பேர்ட்ட இல்லை. என்னன்னு சொன்ன அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஅம்மல் இன்சான் மனிதனுக்கு இதா மபுத்தல் இறைவன் சோதிப்பதற்காக கொடுக்கிறான், கொடுத்து நல்லா வசதியாக வாழ வச்சா என்ன சொல்கிறான் தெரியுமா? இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். மக்கள்கிட்ட பேசுறத பார்க்குறோம், என்ன குறை எனக்கு, எனக்கு என்ன குறை, அல்லாஹ் எனக்கு எல்லாம் தந்திக்கிறான். இது எப்போ சொல்கிறது தெரியுமா? பெருமை அடிக்கிறது. இன்னொருத்தன் கேட்டு வந்தால் ஒன்றும் இல்லாத மாதிரியே வச்சுக்கிறது, சரியா? ஒருத்தன் கேட்டு வந்துட்டான் வைங்களே, அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் வசதியாகிக்கிறேன்டு, அல்லாஹ் நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியுமன்றான். இது பெருமை அடிக்கிற டைமில் மட்டும் என்ன செஞ்சுருவேன் தெரியுமா? எனக்கு என்ன குறை அவன் கேட்க மாட்டான்னு தெரியும். அப்போ அந்த நேரத்தில் என்ன, எனக்கு என்ன குறை இருக்கு, எனக்கு அல்லாஹ்வுத்தல எல்லாமே வச்சுக்கிறான், எனக்கு அல்லாஹுத்தல எல்லா வசதியும் என்ன செஞ்சுக்கிறேன் தந்திக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, அல்லாஹ் கண்ணியமாக தான் வச்சுக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், கொடுத்தானே அவனை கண்ணியப்படுத்துறேன்னு நினைக்கிறான். அட கொடுத்தது கண்ணியத்துக்கல்ல, அப்போ நான் ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தினானா அல்லாஹ், காரூனை கண்ணியப்படுத்தினானா அல்லாஹ், அதல்ல காரணம். கொடுத்தால் அல்லாஹுத்தல கண்ணியப்படுத்தலான்னு அர்த்தம், சோதனைக்கு தந்திக்கிறான். நீ அதில் தர்மம் செஞ்சியன்டா நல்லவன், நேர்மையாக ஹலாலாக வாழ்ந்தியன்டா நல்லவன், இல்லைன்னா நீ கெட்டவன். கிடைச்சதுனால உன்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்னு அர்த்தம் அல்ல. உத்தரவு இல்லாமல் வச்சானுங்களா அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நீங்க சாதாரணமா இந்த பேச்சுக்களை காதல கேட்கலாம், சாதாரண ஒரு பஸ் ஸ்டேட்ல என்ன நம்ம நின்றுப்போம், பஸ்ஸுக்கு போறதுக்கு எங்கேயோ நின்றுக்கின்றிருப்போம், அழகான ஒரு வாகனம் அந்த பக்கத்தால போகும், ஊர்ல உள்ள வாகனம் பெரும் வாகனம் போகும். போன உடனேயே இவன் ஊருக்காரனா என்ன சொல்ல தெரியுமா, ஹராத்துல உழைச்சே தானே ஓடுவாங்க, எல்லாம் ஹராம்ல உழைச்சி உழைச்சி நம்ம இருக்கிற விளங்குது இல்ல பாருங்க, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன்ட அப்பட அப்பா பிச்சை எடுத்து திரிஞ்சவன், அப்பட அப்பா நான் பிச்சை எடுத்தா இவன் வாகனத்துல ஓட்டுனா என்ன உனக்கு. ஆனா மனிதனுடைய அந்த பொறாமை, அந்த வஞ்சகம், ஒத்தன் காரில் போனோடனே ஒன்னே ஏற்றாம போனது ஒரு குத்தமானு கேட்குறேன், சரியா? அதனால் என்ன செய்கிறேன், அவன் டோட்டல் சந்ததி, அவனோட டோட்டல் பரம்பரையெல்லாம் விமர்சிக்கிறேன் பக்கத்தில் உள்ள அவன், அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் அவன்கிட்ட போய் என்ன செய்யறது, அதை சொல்கிற பார்த்தீங்களா இப்படித்தான் இவனுக்கு இப்போ விளங்குது இல்லைல்லாம், முந்தி போகலை விளங்கிச்சு, எல்லாம் விளங்கிச்சு, எங்களோட வாப்பாலாம் அப்போ ஊரில் பெரிய தலைவராக இருந்தார், இந்த குடும்பத்துக்கே இந்த நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்ட்டு இவன் நின்று கண்டில் நம்ம நிறைய கண்டிருக்கிறோம். நான் என்ன நினைக்கணும் தெரியுமா, அல்லாஹ்வுத்தல அவனுக்கு கொடுத்துக்கிறான், அவன் அந்த வாகனத்தில் போகிறான், அந்த நியமத்து வெளிப்படணும் அவன்கிட்ட. பணத்தை அல்லாஹ் உத்தல ஒருத்தனுக்கு வசதியை கொடுக்குறான்டா, அவன் நியமத்தா வாழத்தான் கொடுக்குறான், அவன் அசர் விளங்கன்னு அல்லாஹ் விரும்புகிறான். ஒருத்தனுக்கு வசதி கொடுத்தா அந்த வசதியுடைய அசர் கஞ்சத்தனமாக இருக்க கூடாது. அந்த அசர் அவன்ல விளங்கணும், அவனுடைய வசதி அவன்ல விளங்கணும். பெருமைக்கல்ல நான் சந்தோஷமாக்கிறேன் அல்லாஹ், அது விளங்கணும். ஆனால் அதுக்காக நம்மையே பொறாமப்படன்னு கேட்கிறேன். அது அவன் வாழ்க்கை அல்லாஹ் திருப்திப்பட்டான் என்பதும் உன் வாழ்க்கை அல்லாஹ் பொருந்தவில்லையும் என்பதும் அர்த்தம் இல்லை என்று சொல்றான். அவனை கேவலப்படுத்தினே நினைக்காத, அவனை கண்ணியப்படுத்தினே நினைக்காத, ரெண்டு சோதனை நினை. தராது உனக்கு சோதனை, தந்தது அவனுக்கு சோதனை. இதை மட்டும் நினைச்சிட்டு அவன் நிம்மதியாயிப்பான். உனக்கு யாருக்கு அழகாக சலாம் சொல்லலாம், வசதி படைச்சவனுக்கு உனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், வசதி படைச்சவனு நீ சரிசமனாக மானக்கா பண்ணலாம். ஏன் உன்ட உள்ளத்துல அவன் விஷயத்துல எந்த ஆசையும் கிடையாது, உன்ட உள்ளத்தில் அவன் இடத்துல எந்த ஆசையும், நிரப்பமான உள்ளத்தோடு நீ இருக்கிறான் அர்த்தம், கௌரவமான உள்ளத்தோடு நீ இருக்கிறான் அர்த்தம், அன்புள்ள சகோதரர்கள். ஆனா அது இல்லை, அது இல்லை. சாதா எப்படி நீ இருக்கணும் தெரியுமா, நான் இந்த பக்கத்தால தான் போறேன், கூட்டிட்டு போயிருவான்னு ஒரு ஆள் கேட்கிறாருன்னு, உங்களுக்கு ஏன் கரெக்ட், நீங்க போயிருங்க நான் இதுலயே வந்துடுறேன். நீ அந்த பஸ்ல இருந்து அமர்ந்து போறதுல இன்பம் காணணும், நீ அதுல நிம்மதி காணணும். ஏ எனக்குள்ள வசதியில நான் போறேன், அவனுக்குள்ள வசதியில அவன் போறான். நம்ம ரெண்டு பேரும் நல்லது செஞ்சா அல்லாஹ் சொர்க்கம், நம்ம ரெண்டு பேரும் கெட்டது செஞ்சா நம்மளுக்கு நரகம். இதுதான் இறைவனுடைய அளவுகோலை தவிர, கொடுத்தவனுக்கு கௌரவமும் கொடுக்காதவனுக்கு அவமானம் என்று சொல்லவே இல்லை இஸ்லாம். ஆனா இந்த அர்ரிலா பி கதர் இல்லா இல்லை, தவக்குள் இருக்குது, இஹ்லாஸ் இருக்குது, ஆனா திருப்தி இல்லை, இறைவனுடைய கதிரில் திருப்தி இல்லை. ஒரு வசதி படைத்தவங்க சில ஏழைகிட்ட சலான் சொல்ல பயப்படுறாங்க, ஏன், அவர்களுடைய அந்த தன்மை இன்மையின் காரணமாக சில, அது அவர்களுடைய, அதாவது அவ பயப்படக்கூடாது, அவன் அப்படியே நினைச்சாலும் உண்ட கொடுத்துட்டு போகணும் அது வேற. ஆனா பயப்படுறாங்க, என்ன காரணம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி சுகமாய்க்கிறீங்களான்னு அவன் பணிவா கேட்பான், அவ்வளவுதான். எங்க சுகமாய்க்கிறோம், நலவே இல்லை, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இப்படித்தான் எல்லா நஷ்டம் தான் போகுது, நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும். இவனுக்கு ஏண்டா நம்ம சலான் சொன்னோம்னு அவன் நினைப்பான். ஏன் நினைக்கிறான், எப்ப எடுத்தாலும் முறைப்பாடு, எப்ப எடுத்தாலும் முறைப்படுறது. அந்த ஏழை என்ன நினைக்கணும் தெரியுமா, இவனுக்கு மேல ஒத்தாய்க்கிறான் இறைவன், இவனுக்கு மேல ஒத்தங்கிற இறைவன், அவனுக்கு கொடுத்த ரப்புக்கு ஒரு செகண்ட் போதும் அதை அப்படியே உனக்கு மாத்துறதுக்கு, அவனை ஓண்ட இடத்துக்கு கொண்டு வரதுக்கு. ஆனா நீயே இறைவனுக்கு தரலேன்னு நினைக்கிற, உனக்கு ஆரோக்கியத்தை தரலையா, உனக்கு குடும்பத்துல ஒற்றுமையை தரலையா, உனக்கு ஒரு சந்தோஷத்தை தரலையா, உனக்கு ஒரு கௌரவத்தை தரலையா, உனக்கு நல்ல ஆற்றல்களை இறைவன் தரலையா, அல்லது அட்லீஸ்ட் ஊர்ல ஒரு மரியாதை உனக்கு தரலையா, இது நினைக்குமா, கிடைக்க ஏழுமா, இப்படி எல்லாவுடைய நியமத்தை நம்ம நினைக்கிறோமா, நினைக்கிறோம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் மனிதர்கள்ட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்வு. சொந்த வாகனத்தை விற்கிறதாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரனுக்கு விற்கிறது இல்லையே, இந்த வாகனம் அந்த வீட்டுக்கு போறது இவனுக்கு பொறுப்பு இல்லை, நம்ம பார்த்து பார்த்து வைத்தறிச்சல் ஆகிக்குமே, வேற எங்கேயோ கொண்டு போய் செஞ்சிருது வித்துறது, கண்ணிலேயே படக்கூடாது. இது அவன் ஓட்டினா இங்க நம்மளுக்கு வைத்தறிச்சல் ஆகிக்கிறதுக்காக வேண்டி, சரியா, இப்படியான மனநிலை பாக்குறமா இல்ல, என்ன மனநிலை இது, ஃப்ரீயாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது, ஒன்றுமே இல்லை இந்த உலகம், கஷ்டம், கண்ணீர், எது இருந்தாலும் எனக்கு மேல ஒரு ரப் இருக்கிறான், அவன் தான் முடிவெடுக்கிறான். இந்த உலகத்துல எத்தனையோ ரிசு கற்றவர்களுக்கு அவன் தான் ரிசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான், அப்படியே உழலக்கூடியவர்களுக்கு அவன் தான் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று நம்ம நினைச்சு பாக்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, என்ன இன்னைக்கு உலகத்துல செஞ்சிட்டாங்க, எவ்வளவுதான் சிஸ்டம் போட்டு விட்டாலும் இன்னும் மூளை முடுக்குகள்ல ஓலை வீடுகள்ல ரிசுக்கு போகாத, அதாவது அரசாங்கத்துடைய உணவுகள் போகாத 1000 இடம் இருக்குதா இல்லையா. ஒரு ஃபித்ரா அரிசி அறிவிக்கிற நேரத்தில் அந்த வீதியில் பார்க்குறமா இல்லை, ஒரு 2.5 கிலோ அரிசிக்காக இவ்வளோ வரிசையில் நிற்கிறாங்கன்ட்டு, அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா வாழ வச்சுக்க நிற்கிறானா இல்லையா, அதை விட உன்னை நல்லா வாழ வைக்கலையா. ஏன் அர்ரிதா பி கதர் இல்லா, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையோட ஒரு திருப்தி நம்மளுக்கு ஏற்படவில்லை. இந்த திருப்தி மட்டும் ஏற்பட்டதுன்னு வைங்க, இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி ஒரு திருப்தியானவங்க யாரும் இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு செய்தியில், நபி அவர்கள் அதாவது கனிமத்து சொத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஹுனைனில், அப்போ நிறைய மக்காவில் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கிற நேரத்தில் அன்சாரிகள் ஒரு சிலர் பேசுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களோட வாழ்களுடைய ரத்தமே காயலை, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க, யுத்தம் செஞ்சு போராடினவங்க நாங்கள், நம்மளுக்கு எதுவும் தரலையே, கவலையில் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது, ரசூல் அவங்க ஒன்று கூட்டி ஒரு செய்தி சொன்னார்கள், இன்னி லா உத்தின்னாஸ், நான் சில மக்களுக்கு கொடுக்கிறேன், வ இன்னி அஅரிஃபு ஜஸஅஹும் வ தலஅஹும், அவர்களுடைய பதட்டத்தை எனக்கு தெரியும், அவங்களோட உள்ளத்தில் கொடுக்காட்டி அவங்க எவ்வளோ பதறுவாங்கன்னு தெரியும், அவங்களோட உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி எனக்கு தெரியும். ஆனால் இன்னில அதஉ அக்வாமன், நான் சில மனிதர்களுக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன், நான் அவங்களும் கஷ்டப்பட்டவங்க தான், அதே சமமாக கஷ்டப்படுறவங்க, ஆனால் கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். ஏன் தெரியுமா, லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான ஒரு நிலை அல்லாஹ் அவர்களுக்கு உள்ளத்துல கொடுத்திருக்கிறான், அதனால நான் அவர்களுக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். மின்ஹும் அம்ரிபுனு தக்லப், அதில் ஒருவர் தான் இந்த அம்ரிபுனு தக்லப் என்ற தோழர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அம்ரிபுனு தக்லப் சொல்கிறார்கள், இதுக்கு விட எனக்கு ஒரு வார்த்தை தேவை கிடையாது, ஏண்ட உள்ளத்துல அல்லாஹ் திருப்தி தந்திருக்கிறான் ரசூல் அவங்க சொன்னாங்க பாருங்க, இதை விட ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையாது, அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் வறுமை உண்டு, ஆனா சிலருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுத்தால திருப்தியை கொடுத்திருப்பான், அவனுக்கு அதை பத்தி ஒரு எந்த விதமான எனது சச்சரவுகளும் பிரச்சனையும் அவன்கிட்ட இருக்காத மனதுல. ஆனா சிலருக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்திருப்பான், பதட்டத்தோடு என்ன செய்வார்கள், இருந்து கொண்டிருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களை, என்ன இதை புரிந்து கொள்ள வேண்டும், நாம நினைக்கிறோம் சில மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், கோடான கோடி இருக்கும், வசதியான வாழ்க்கை இருக்கும், அல்லது ஒரு நடுத்தரமான வாழ்க்கை இருக்கும், தர்மம் செய்ய பயப்படுவான். ஆனால் ஏழைகளாக இருப்பார்கள், ஒரு 8,000-10,000 நம்ம நாட்டில் சம்பாதிப்பார்கள், தர்மம் செய்வான், ஏழைகளோட இரக்கமாக இருப்பான், குழந்தைகள்லாம் அப்படி கௌரவமாக வாழும். எப்படி அந்த வாழ்க்கை அவனுக்கு விரிந்தது தெரியுமா? அது அவனுக்கே இறைவன் வைத்த ஒரு ரகசியம், அவனுக்கே இறைவன் வைத்த ரகசியம். இவனுக்கு எப்படி அது முடியல தெரியுமா? அது இறைவன் இவனுக்கு மறைச்ச ஒரு ரகசியம், அது வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயம். அவனுக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவுக்கு நம்ம இதுக்கு கீழே இறங்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு கீழே மக்கள் நிறைவேற்றாங்க. இதுக்கு கீழே நம்மளை இறங்கினா லொஸ்ட் ஆயிருவோம், அதுக்கு அடித்தட்டில் வாழ்ந்து கண்டிக்கிறான். அவனுக்கு எப்படி இந்த உலகம் விரிஞ்சுது, அவனுக்கு எப்படி அது போதுமாக இருந்தது, அவனுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கிறான், ஏன் இந்த திருப்தி நம்மளுக்கு வருவது கிடையாது? அன்புள்ள சகோதரர்களை, நிறைய தந்திக்கிறான் அல்லாஹ், நிறைய கொடுத்திருக்கிறான், ஆனால் இன்னும் தேவை நிச்சயமா. நம்ம எல்லா இடத்துல கேட்கணும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இறைவன் நம்மளுக்கு ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டால், இதுதான் நஷ்டமோ லாபமோ இறைவன் தந்து விட்டால், இது இறைவன் தந்தது அர்லா பி கதர் இல்லா, நான் அல்லாஹ்வுடைய கதரை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மூன்றும் நம்மளுக்கு கலக்குமாக இருந்தால், இந்த மூன்று இந்த லைஃப்ல இருக்குமாக இருந்தா, இந்த உலகத்தில் இந்த செகண்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் உண்மை என்கின்ற அந்த பார்வை நம்மளுக்கு என்ன செய்யும், ஏற்படும். நம்மளுக்குரிய அந்த திருப்திக்குதே உலகத்தில் எவனாலும் பறிக்க முடியாது, உலகத்தில் எவனாலும் பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட நல்ல ஈமானிய சுவை கொண்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா எமது வாழ்வில் தந்தரல் புரிவானாக. அஸ்தஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.